நாகாரம் நைவகாரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாவம் தத்துவம் நோ தத்துவமேகம் சகஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌனவியாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தேவ சத்ருஷிகணைராவிருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் உதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே வேதாந்தார்த்த விபாசகாய யதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதினகேந்திர சங்கபவயே யோகீந்திர வந்தியாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத் பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்ய க்ருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. அபார சச்சித் சுகவாரி ராசே யஸ்யோர்மி மாத்திரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹிருதி சிந்தயாமி தேஹம் மிருண்மயவஜ்ஜடாத்மகமஹம் புத்திர்ன தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்தத பாவ சுப்தி சமயே சித்தாத்மசத்பாவதஹம் கோஹம் பாவயுதக் குதோ வரதியா திருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மனம் சோஹம் ஸ்ஃபூர்த்திதயா அருணாச்சலசிவஃ பூர்ணோ விபாதி ஸ்வயம் கருணாபூர்ணசுதாப்தே கபளிதகனவிஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன் அருணோபவ சித்தகஞ்ச சுவிகாசாய த்வையருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா ப்ரலீனமேதச்சித்ரம் ஹ்ருத்யஹமித்யாத்மதயா நிருத்யசி போஹு தே வதந்தி ஹ்ருதயம் நாம அஹமிதி குத ஆயாதீத்யன்விஷ்யாந்தஃ ப்ரவிஷ்டயாத்யமலதியாம் அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வைன தீவாப்தௌ த்யக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்தப்ராணேன ருத்தமனசாந்தஸ்த்வாம் த்யாயன் பஷ்யதி யோகீ தீதிதிம் அருணாச்சலத்வை மஹீயம் தே த்வையர்ப்பிதமனசாத்வாம் பஷ்யன் சர்வம் தவாக்ருதிதயா சததம் பஜதே அனன்யப்ரீத்யாம் சஜயத்யருணாச்சலத்வை சுகே மக்னஹம் ஹ்ருதயகுஹரமத்யே கேவலம் ப்ரஹ்மமாத்ரம் ஹ்யஹமஹமிதி சாக்ஷாத் ஆத்மரூபேண பாதி ஹ்ருதி விஷமனசாஸ்வம் சின்வதாமஜ்ஜதாவம் பவனசலனரோதாத் ஆத்மநிஷ்டோ பவத்வம் யஸ்மாஜ்ஜாதம் ஜகத்சர்வம் யஸ்மின்னேவ ப்ரலீயதே ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை ஞானாத்மனே நமஹ. ப்ரஜ்ஞானம் சுப்ரதானைஹி ஸ்திரச்சரநிகரவ்யாபிபிர்வ்யாப்யலோகான் புக்த்வா போகான் ஸ்தவிஷ்டான் புனரபி திஷணோத்பாசிதான் காமஜன்யான் பீத்வா சர்வான் விசேஷான் ஸ்வபிதி மதுரபுங் மாயையா போஜயன்னஹம் மாயா சங்க்யாதுரீயம் பரம் அமிர்தம் அஜம் ப்ரஹ்ம யத்தன்னதோஸ்மி. അരുണാചലശിരോദ്ഭൂതസമ്പ്രദായ പ്രവർത്തകം കരുണാർണവമീഡേതം രമണാഖ്യമഹം മഹഃ. அறியாமை விட்டு அறிவின்றாம் அறிவு விட்டவு அறியாமை என்றாகும். அந்த அறிவும் அறியாமையும் ஆர்க்கென்று அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவாம். அறிவ அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ. அறிவயர்க்கு ஆதார தன்னை அறிவ அறிய அறிவு அறியாமை அருமே. அறவே அறிவறியாமையும் அற்றது அறிவாமே. அறியுமது உண்மை அறிவாகாது. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழன்று அறிவாய். செறிவாய ஞானமாம் தானேமெய் நானாவாஜானம் அஜானமாம் பொய்யாம் அஜானமுமே ஞானமாம் தன்னை அன்றி இன்று அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னை அன்றி உண்டோ புகழ். உள்ளது நாற்பதில் படிக்கிறபோது ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற பதம் மாதிரியெல்லாம் இருக்கும். பகவான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எழுதியிருக்கு. வார்த்தைகளை ரொம்ப குறைவாக குறைச்சு குறுக்கிறது அப்படிம்பாளே, அந்த பாலை அப்படியே குறுக்கி வர மாதிரி அந்த எசன்ஸ் அப்படியே கண்டென்ஸ் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி அனாவசியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் பகவான் நமக்கு ஔபனிஷதமான ஞானத்தை இதில் கொடுத்துருக்கு. அறிவுங்கிற விஷயத்தை தான் நாம் பார்த்துட்டுருக்கோம். அறிவு அப்படின்னா உபனிஷத் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத்துக்கு தான் அறிவுன்னு பேர். சம்பிரதாயத்தில் உபனிஷத் அப்படின்னாலே அறிவுன்னு அர்த்தம். அந்த உபனிஷத்ங்கிற அறிவு ஒரு புஸ்தகம் அல்ல, ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் அல்ல, ஒரு தாட் ஃபார்ம் அல்ல. இதெல்லாம் பகவான் நேற்றைக்கு சொன்னார். எம் லப்துவாச்ச அபரம் லாபம் மன்யதே ந அதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே தம் வித்யா துக்கசம்யோக வியோகம் யோகசம்ஜிதம் ச நிச்சயேன யோக்தவ்யா யோகோ அனிர்விண்ணச்சேதச. எழுதாதீங்க, எழுதினா உங்களுக்கு பிரயோஜனப்படாது, சிரவணம் போயிடும். வேதாந்தத்தில் சிரவணம் தான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கிறது கூட இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே விஷயமே இல்லை. எழுதி வச்சுருந்தா எல்லாம் அஜ்ஞானமாயிடும், டைரக்டாக ஹிருதயத்துக்கு போகணும். போத்தாரம் ஆத்மானம் அஜானதோயோ போதஸ்ஸ கிம் ஸ்யாத் பரமார்த்த போதா போத்யஸ்ய போதஸ்ய போத்யஸ்ய ச சம்ஸ்ரயம் ஸ்வம் விஜானதா தத்விதயம் வினஷ்யேத். இந்த ஸ்லோகம்தான் நாம் நேற்றுக்கு பார்த்தோம். அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு, ஆத்ம ஞானம்தான் அறிவு. எல்லாம் சுத்தி லாஸ்ட்ல நம்மகிட்டயே நாம வரோம். லோக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டு இதெல்லாம் பூர்ணமில்லை அப்படின்னு விளக்கி 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 எல்லா அறிவையும் அறியக்கூடியதான தன்னோட ஸ்வரூபத்துக்கு நேர எப்பவோ கவனம் திரும்புறது, அதுதான் ரொம்ப திவ்யமான முகூர்த்தம். அதுவரையும் வெளியிலேயே மனசு போயின்னு இருக்கு. தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல ஒரு விருப்பம், அதுக்கு தான் ஜிஜ்ஞாசா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மனசுக்கே அந்த ஒரு சக்தி இருக்கு, வெளியில் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து தானே தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பசி, எப்படி சரீரத்துக்கு வந்து சாப்பாடு பசிக்கிறதோ அந்த மாதிரி மனசுக்கு வந்து நாலேஜ் ஒரு பசி. அறிவு என்பது ஒரு பசியாக இருக்கு மனசுக்கு, அந்த பசியை தீர்த்துக்கிறதுக்கு தின்னுண்டே இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களோ மனசு, நம்ம அறியறதுன்னா ஏதோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இல்லாட்டா சம்ஸ்கிருதம் தமிழ் தெரிஞ்சுக்கிறத பத்தி மாத்திரம் சொல்லலை. இப்படியே உட்காந்துருக்கிறத பக்கத்தில் ரெண்டு பேர் பேசுறா இப்படி சரியறது பாருங்க, அது அறிவு தான். மனசுக்கு தின்னணும், ஏதோ அவ ரெண்டு பேர் ஏதோ பேசிக்கிறா என்ன பேசுறா அப்படின்னு இப்படி தலை இப்படி கோணறதே அறிவு. ஏன்னா மனசுக்கு ஏதோ உண்டு மிக ஓங்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த மனசுக்கு உண்டுண்டே இருக்கணுமா, சாப்பிட்டுண்டே இருக்கணும். அதுக்கு அதுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அதுக்கு தான் ஏகாதசி முக்கியம், சரீரத்துக்கு இல்லை. அந்த மனசுக்கு உருப்பற்றி நிற்கும், உருப்பற்றி ஓங்கும், உருவிட்டு உருப்பற்றும் அப்படின்னு பகவான் சொல்றது. அந்த அகந்தையே, அகந்தைனா மனசு தான், அதுக்கு எப்பவுமே வெளியிலேருந்து அப்சர்வ் பண்ணி தின்னுண்டே இருக்கணும். அதுக்கு அந்த ஒரு பகிர்முக விருத்தி, அதுக்கு தான் மைண்டுன்னு பேர். வெளியில் எதையோ நாடின்னு இருக்கு, அதுக்கு தகுந்தபடி வெளியில் ஒரு ஃபோர்ஸ் வேலை பண்ணுறது, அந்த ஃபோர்ஸை மாயை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாயையும் இந்த மனசோட ஒரு சக்தி தான். அதுதான் பகவான் ஒரு கதை சொல்லுவார், நற்கீரர் வந்து தபஸ் பண்ணுறத யோகஸ்தியில் இருக்கிறத ரொம்ப பக்குவமான ஒரு நிலையில் அந்த ஒரு ரிஷி நற்கீரர் தான் நினைக்கிறேன் பகவான் சொல்கிற கதையில், முன்னால் வந்து ஒரு இலை வந்து விழருது மரத்துலேருந்து, ஒரு இலை நதிக்கரையில் வந்து விழருது. அந்த இலையில் பாதி வந்து ஒரு மீனாக தண்ணிக்குள்ளே போகிறது, ஒரு பாதி ஒரு பறவையாக ஆகாசத்துக்கு பறக்கு. அந்த மிஸ்ட்ரியை பார்த்த உடனே இவருக்கு இது என்ன அப்படி அப்படின்னு அதுக்குள்ளே புத்தி போச்சு. புத்தி போனதும் இவர் யோகத்திலேருந்து பிரஷ்டன் ஆயிட்டார் அப்படின்னு ஒரு கதை. பகவான் பல இடத்துல இந்த கதையை சொல்கிறது. நம்ம கவனத்தை வெளியில் திருப்புறத்துக்கு நிறைய வஸ்துக்கள் இருக்குது. நம்ம மனசுக்கும் சகஜமாக வெளி விஷயங்களை உண்டு மிக ஓங்கும், ஏதோ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை விருப்பம். அதனால தான் ஞானத்தை நம்ம என்ன சொல்கிறோம், வேத அந்தம் அப்படின்னு சொல்கிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற விருப்பம் அடியோடு சமிக்கணும். அறிவு வேணுங்கிறதும் ஒரு ஆசை தானே, நம்ம அதை கவனிக்கிறது இல்லையா. அறிவும் ஒரு அழுக்கு தான். அறிவு வேணுங்கிறதும் ஒரு ஆசை தானே. ஆசையை அருமின் திருமூலர் சொன்னார், ஆசையை அருமின் ஆசையை அருமின் ஈசனோடாகிலும் ஆசையை அருமின். ஆசை படப்பட துன்பம் தானே, ஆசை விடவிட இன்பம் தானே. ஆசைங்கிறது என்ன, மனசோட ஒரு எக்ஸ்டர்னல் மூமெண்ட், அது இல்லாமல் அதுக்கு இருக்கவே தெரியாது. மனசினாலே அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். வெளியில என்ன சொல்லியிருக்கு, நம்ம உடம்புல என்னென்ன நடக்கிறது, புஸ்தகங்களில் என்னென்ன சொல்லியிருக்கு, இதெல்லாமே ஜிஜ்ஞாசை தான். இந்த ஜிஜ்ஞாசையும் நிவர்த்தமாகணும். இந்த ஜிஜ்ஞாசையை தான் நாம் சாதாரணமாக அறிவு அப்படின்னு கூப்பிடுறோம், விக்ஷேபம் அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனால் அந்த அறிவு எப்பவுமே நீங்கள் பாருங்கோ, நமக்கும் அந்த அறிவுக்கு நடுப்பில் டிஸ்டன்ஸ் இருக்கும். நாம் என்னதான் படித்தோமானாலும், சரி படித்தேன் அப்புறம் என்னாச்சு, துக்கம் நிவர்த்தமாச்சா, மரண பயம் போச்சா, சாந்தி வந்ததா, ஆனந்தம் வந்ததா, இனிமே எதுவும் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், எதுவும் அடைய வேண்டாம், பூர்ணோகம் அப்படிங்கிற ஒரு பிரதிஷ்டை வந்ததா. இது எதுவும் வரலையனா வரையலையானால் அந்த அறிவு வந்து அறிவு ஆகாது அப்படிங்கிறார் பகவான். அது அஞ்ஞானந்தான். அயலை அறிவது அஞ்ஞானம். எப்போ வந்து எந்த அறிவு எனக்கு நிறைவை கொடுக்கலையோ, பூர்ணத்துவத்தை கொடுக்கலையோ, சாந்தியை கொடுக்கலையோ, இன்னமும் சொல்ல போனோமானால் ஸ்வராஜ்ய சாம்ராஜ்யத்தை கொடுக்கலையோ, அந்யராஜானஹாதே அப்படின்னு வேதம் சொல்றது, அதானது இவன் யாருக்கோ ஒருத்தனுக்கு அடிமையா இருப்பனாம். நம்ம துவைதம் இருக்கிறவரை, அபிமானம் இருக்கிறவரை லோகத்தில் யாருக்கோ அடிமையாக இருக்கோம், இல்லாட்டா தேவதைகளுக்கு யாருக்காவது அடிமையாக இருப்போம், யாரோ ஒருத்தனுக்கு அடிமையாக இருப்போம். எல்லாரையும் ஜெயிச்சு விடணும். எப்படி ஜெயிக்கிறது? பகவான் அருணாச்சல பஞ்சரத்னத்தில் லாஸ்ட்டு பாட்டில் சொல்கிறார், ச ஜெயதி அருணாச்சல அப்படிங்கிறார். அவன் ஜெயிக்கிறான், எல்லாரையும் ஜெயிக்கிறான். வெல்கும் அப்படின்னு தமிழ் வார்த்தை, அவன் வெல்லறான் எல்லாரையும். எப்போ வெல்லறான்னா, எப்போ இவன் எல்லாரும் ஆயிட்டானோ, எப்போ இவன் சர்வமும் ஆயிட்டானோ, இவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. தேவர்களை எல்லாம் ஞானி எப்படி ஜெயிக்கிறான்னாக்கா, தேவோ பூத்வா தேவான் அப்பியதி. இப்போது உங்களுக்கு எனக்கும் சண்டை இல்லாமல் இருக்கணும்னா நான் நீங்களே ஆயிடணும், இல்லாட்டா உங்களை அடக்கி தான் வச்சுக்க முடியுமே தவிர ஜெயிக்க முடியாது. உங்களை ஜெயிக்கணும்னா ஒரு வழி தான் இருக்குது, நான் நீங்களே ஆயிட்டேன்னாக்கா, உங்ககிட்டேருந்து பின்னமா எனக்கு ஒரு இருப்பே இல்லையானால் உங்களை ஜெயிச்சாச்சு. எப்ப நான் ரெண்டா நிற்கிறேனோ அது வேற பரிபூர்ணமான ஜெயம் சாத்தியமல்ல, நடக்காது. அதனால எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுங்கிற நிலை சர்வாத்ம பாவத்துல தான் வருது. பகவான் அப்படி இருந்தது, சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக பகவான் இருந்தது. கோமணத்தோடு இருந்தாலும் குறையொன்றும் இல்லை அப்படின்னு இருந்தது. யாருக்கு சொல்ல முடியும் குறை ஒன்றும் இல்லைன்னு? சரீரத்தை வச்சுட்டு இருக்கிறவா, பெரிய பெரிய மில்லியனர்ஸ்கிட்ட போய் கேளுங்கோ, குறை இருக்கா கேளுங்கோ. கோடீஸ்வரர்களாக லோகத்தில் இருக்காளே, பிரசித்தாளாக இருக்காளே, அவள்கிட்ட எல்லாம் போய் கேளுங்கோ, எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இருக்கீங்களா, கம்ப்ளீட்டாக இருக்கீங்களா, பூர்ணமாக எடுத்தா அவங்களுக்கு கேட்டு பாருங்க. மேக்சிமம் குறை அவள் தான் சொல்ல போகிறா. ஒரு கால திருவண்ணாமலையில் பிக்ஷை எடுத்துகிட்டு இருக்கிற பிக்ஷக்காரர்கள்ட்ட கேட்டால் கூட கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுவா. வெளியிலேருந்து இவ்வளவு சாமானத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறவா இருக்காளே, அவள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களா கேட்டு பாருங்க, குறை தான் இருக்கும். பகவான் சொல்கிறது, அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய், எனக்கோர் குறையுண்டோம். குறையும் குணமும் நீ எல்லால் எண்ணேன் இவற்றை, என் உயிரே எண்ணம் எதுவோ அதை செய்வாய். கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே. குறையொன்றும் இல்லை. எப்போ வர்றது? ஆவி உடல் கொண்டாய். இந்த உடம்பு நீ எடுத்துன்னு விட்டே மனசு, இந்த உடம்பும் மனசுந்தான் குறை. உடம்பையும் மனசையும் வச்சுண்டு குறை இல்லாத ஒரு நிலை வராது. ஏன்னா இதுக்கு பேர் தான் குறை. The moment you identify with the body or the mind, you are limited. தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தீபர. உபாதியோட தன்னை கலச்சேத்தின் இருக்கிறவரை தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது. குறையில்லாத நிலை, பூர்ணமான நிலை, நிறைவோடு இருக்கிற நிலை வராது. அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும். ஜெயிலேருந்து வெளியில் போக மாட்டோம். நம்ம வைதிக கர்மங்களில் வேதம் கர்மகாண்டம் எல்லாம் என்ன கேட்குறோம், பக்தினாலெல்லாம் பகவான்கிட்ட ஏதோ உபகாரம் கேட்குறோம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கோம். அந்த ஜெயில் வார்டனை கூப்பிட்டு இந்த ஜெயிலில் கொஞ்சம் கம்பியெல்லாம் பெயிண்ட் போட்டு கொடு, ஜெயில் சுமர்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொடுன், படுத்துக்கிறதுக்கு ஒரு கட்டில் கொடுன், ஜெயிலுக்குள்ளே ஏசி போட்டு கொடுன். ஆனால் ஜெயில் திறந்து மாத்திரம் விட மாட்டான், இருக்கிறது ஜெயிலுக்குள்ளே தான். அது மாதிரி சரீரத்தில் இருக்கும், சரீரத்தோட தூஷியங்கள்லாம் இருந்துட்டு அதுக்கு நடுப்பில் ஒரு ஒரு சுகம். இதுதான் நமக்கு பாக்கியமான அறிவுனால கிடைக்கக்கூடிய ஏஷோஸ்ய பரமோ ஆனந்தா. அதுதான் முதல் ஆனந்தம், மானுஷ ஆனந்தா, மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய சுகத்தோட பரம காஷ்ட இந்த இந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளதான் இருக்கு. எப்ப வந்து தன்னை அறிய, தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, தான் யாரு அப்படின்னு உணர, நம்ம சரீர மனசில் என்னெல்லாம் குறை இருக்கட்டும், நம்ம அறிவில்லாத முட்டாளாக இருந்தாலும் சரி, நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை உணர ஸ்வதசித்தமான பூர்ணத்துவம் சாம்ராஜ்யம் நமக்கு சித்தமாயிடும். பகவான் வந்து இருக்கிற போது ராஜாக்கள்லாம் பகவானை பார்க்க வந்தா, ராஜாக்கள் வந்தாலும் மயில் வந்தாலும் குரங்கு வந்தாலும் பகவானுக்கு ஒரு மாதிரி தான். யார் யாரெல்லாமோ பகவானுக்கு ஏதோ பரிசு கொடுக்கணுமெல்லாம் பார்த்தவா கூட உண்டு. இந்த சங்கர மடத்துக்கு கீழே வர சில மடங்களில் ஒரு பிரசித்தமான ஒரு மடம், கொஞ்சம் பிரசித்தமான தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மடத்தில் ஒரு சுவாமிகள், வயசானவர், நல்லா வேதாந்தம் எல்லாம் படித்தவர், நல்ல பழுத்த பழமாக இருக்கிற ஒரு மகான். அவர் திருவண்ணாமலை வந்து பகவான் விருபாக்ஷ குகையில் இருக்கிறத ரெண்டு பேரை சொல்லிவிட்டு அந்த பிராமண சுவாமிகள், அன்னைக்கெல்லாம் பிராமண சுவாமிகள் தான் தெரியும், பிராமண சுவாமிகளை எப்படியாவது கூட்டின்னு வாங்கோ, அவருக்கு நம்ம மடத்துலேருந்து சில சம்மானங்கள்லாம் கொடுத்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு டெஸ்ட். நம்ம என்னவா இருந்தாலும் நம்மளை விட மேலே இருக்கிற வாழ்க்கை கிட்ட நம்ம கீழே போயிடுவோம், நம்மளை விட கீழே இருக்கிற வாழ்கிட்ட நம்ம மேலே போயிடுவோம். நம்ம அபிமானம் இருக்கிற வர இந்த ஒரு தூஷியம் நம்மக்கிட்ட வராமல் இருக்கவே இருக்காது. நமக்குள்ள அபிமானம் இருக்கிற வர நம்மளை விட மேலே இருக்க பொசிஷன்லேயோ வயசுலேயோ படிப்புலேயோ எதுலேயாவது நம்மளை விட மேலே இருக்கிறவா நம்ம பக்கத்தில் வந்தார்னா நம்ம கீழே போயிடுவோம். அதே மாதிரி பொசிஷன்லேயோ வயசுலேயோ படுப்புலேயோ எதுலேயாவது நம்மளை விட கீழே இருக்கிறவா வந்தால் அப்படி நம்ம மேலே போயிடுவோம். இது நமக்குள்ளே இருக்கிற ஆசாமி இருக்கோ இல்லையோ, அந்த ஆசாமி இருக்கிறவர இந்த தூஷியம் நமக்குள்ளே இருக்கும். அதுதான் பகவான் ஒருக்கா சொல்லிட்டு உள்ள ஆசாமி இல்லை ஓய் சாமி மாத்திரம்தான் இருக்குன்னு. அந்த ஆசாமி இருக்கிறவரை இந்த ஒரு தூஷியம் இருக்கு. இந்த மடத்து சுவாமிகள் சொல்லி அனுப்ப பகவான் ரொம்ப நைஸாக சொல்லி கொடுத்து, அதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் யோகியதை கிடையாது அப்படின்னு கொடுத்து, அங்கே போய் அவா சமானத்தை ஏற்றுக்கிறதுக்கோ ஆதரவை ஏற்றுக்கிறதுக்கோ ஒன்றும் யோகியதை கிடையாதுன்னு. அவர் ரொம்ப வயசானவர், பகவானே சொல்கிறது இந்த கதையை, ரொம்ப பழுத்த பழமானவர், எல்லாம் தெரிஞ்சவர். அந்த சுவாமிகளுக்கு எப்படியோ பகவானை பார்க்கணும், அவருக்கு அவர் அவ சிஷ்யாலோட பகவானை பார்க்கறதுக்கு மலை மேலுக்கு வந்தது. வருத்த விருபக்ஷ குகைக்கும் ஸ்கந்தாசிரமத்துக்கும் நடுப்பில் இப்படி இறங்கி வர ஒரு இடம் இருக்கோ இல்லையோ, அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு பகவான் இறங்கி வந்துட்டுருக்கு கீழே இவர் பார்க்குறார். பார்த்தவர் ரொம்ப நேரம் பகவானை கண்ணிமை எடுக்காமல் பார்த்துட்டு இருந்தாராம். அப்புறம் பகவான்கிட்ட கேட்குறா, இந்த பக்தாள் கேட்குறா, இந்த கதை சொல்கிறத அந்த சுவாமிகள் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாரா அப்படின்னு கேட்டால், அவ என்ன கேட்க, அவருக்கு எல்லாம் தெரியும், நல்லா படித்தவர், ஒரு தட்டில் வந்து என்னெல்லாமோ பழமெல்லாம் வச்சு பணமெல்லாம் வச்சு ஒரு பட்டு சால்வையெல்லாம் வச்சு பகவானுக்கு கொடுத்து இந்த சாதாரணமாக மடங்கள் எல்லாம் போன சம்மானங்கள்லாம் பண்ணுவாளே அந்த மாதிரி. பகவான் வந்து அப்படியே மௌனமாக உதாசீனமாக இருந்துடுச்சு. அதை பார்த்தப்பவே பகவான் எதையும் வாங்கிக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த சுவாமிகள் சொன்னார், எப்படியாவது பகவான் இந்த பட்டு சால்வையாவது அந்த ஒரு ஷால் அந்த ஷாலாவது போட்டுக்கணும், வேறு எதுவும் பகவான் வாங்கிக்காதுங்கிறதுனால அந்த ஷாலாவது. அப்போ பகவான் சொல்கிறது அந்த ஹியூமன் லெவலில் பகவான் சொல்கிறது, ரொம்ப வயசானவர், ரொம்ப பழுத்த பழமாக இருக்கார், ஆசையோடு கொடுக்குறார், இதுக்கு மேலேயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படாது, அதுக்காக அந்த ஷாலை மாத்திரம் குளிரில் போத்திக்கலாமேனுக்கு மேலே போட அந்த ஷாலை மாத்திரம் பகவான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பகவான் சொல்ல அந்த அழுக்கு இருக்கோ இல்லையோ அதில் இப்படி தொங்கல் இருக்குமே அந்த தொங்கலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு தான் பின்னால், அதுக்கப்புறம் அதை குளிர் சமயத்தில் நான் அப்போ எப்போயோ உபயோகப்படுத்தின்னு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கதை சின்ன ஒரு கதையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சமநிலை தான் ஞானத்தோட லட்சணம். ஆனால் அந்த சமநிலை வியவகாரத்துக்குள்ளே இருக்கிறத சலிச்சிடும். வியவகாரம் வந்து ஞானத்து மேலே மோதும், மோதிரத்தை ஞானத்தோட நிலை குலைஞ்சிடும். வியவகாரத்தையும் ஞானத்தையும் குழைக்கிறது தான் மாயோட வேலையை. ஜடபரதர்கிட்ட ரகுகணன் கேட்குறா பாகவதத்தில், நான் ராஜா தானே, இவாள்லாம் எனக்கு சேவை பண்ண வேண்டியவா தானே, நான் ராஜ தர்மத்தை தானே பண்ணுறேன் அப்படியெல்லாம் கேட்குறான். ஜடபரதர் சிரிச்சுன்னு சொல்கிறார், நீ மடையன் அப்படின்னே கூப்பிடுறார். அகோவிதா, ஏதோ புத்திசாலி மாதிரி நீ பேசுகிற, என்னடா ராஜா, யார் ராஜா, யார் பரிக்கணும், யாரை பரிக்கணும், இதெல்லாம் சமூகத்தில் நம்ம சௌகரியத்துக்காக ஒருத்தன் ராஜாவாக இருக்கான் ஒருத்தன் மினிஸ்டராக இருக்கான்லாம் வச்சுட்டுருக்கோம், ரோடில் வெஹிக்கிள் வந்து லெஃப்ட் சைடால் ஓட்டணும் சமூகத்தில் சௌகரியத்துக்கு வச்சுட்டுருக்கோம், லெஃப்ட் சைடாலேயே இவன் வாகனம் ஓட்டியிருக்காங்கிறதுக்குனால மோட்ச மார்க்கத்தில் முன்னால் போயிடுவேனா. ந சூரயோகி வியவஹாரமேனம் தத்வாவமர்ஷேன சகாமனந்தி, ஞானிகள் வந்து இந்த வியவஹார தர்மத்தை பாரமார்த்திக தர்மத்துக்கிட்ட சேர்த்து வச்சு பார்க்கவே மாட்டான். ஆனால் இந்த விவகார தர்மம் நம்மளையும் மீறிண்டு நம்ம மேலே வந்து அலை மோதுகிற போது மனசோட சமநிலை போயிடும். அந்த சமநிலை கொஞ்சம் கூட சலிக்காமல் பகவான் இருக்கிறத பார்த்தால் பகவானுக்கு மேலே ஒரு சக்கரவர்த்தி இல்லை அப்படின்னு தோணும். பகவானே சொல்லியிருக்கு, என்னையே நான் சக்கரவர்த்தின்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கு பகவான். எப்போனாக்கா திருவண்ணாமலை தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தப்போ ஆசிரமம் வந்தப்பறம் இல்லை, பகவான் வந்து ஆசிரமெல்லாம் வந்து நேரான நேரத்துக்கு சாப்பாடு போட்டு விட்றா, டைமுக்கு எல்லாம் நடந்து விடுறது. அப்போ வந்து தனக்கு தைன்ய பாவம் வந்துவிட்டான். ஒரு நாளைக்கு சமையல் கட்டில் பகவான் வந்து தோசைக்கோ இட்லிக்கோ மாவு அரைச்சின்னு இருக்கு. நிறைய பேர் பகவானை அந்த ஸ்டேட்டில் தான் பார்த்துருக்கான். நான் பகவானோட அடம் பிடிக்கிற சுபாவம் தெரியாமல் யாரோ ஒருத்தர் ஒரு பார்க்க வந்த ஒரு பக்தர் கூட ஒரு டிவோட்டி கூட ஆசிரமத்தில் இருக்கவாள்டெல்லாம் கோவிச்சுட்டுருக்கா, இவ்வளோ வயசாச்சு அவரை பகவான் நீங்கள் கூப்பிடுற வேலை பண்ண வச்சுருக்கீங்களே அப்படின்லாம் கோவிச்சுட்டுருக்கா. அவள்கிட்ட சொல்ல முடியாது பகவான்கிட்ட போய் மாவை அரைக்காதுங்கோ அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறது இவள்கிட்ட சொல்ல முடியாது. பகவான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சின்னு இருக்கு. ஒரு நாளைக்கு விஸ்வநாத சுவாமிக்கு ரொம்ப தாங்கலை. விஸ்வநாத சுவாமி வந்து பகவானே கையெல்லாம் கொப்பளிச்சு போயிருக்கு, குடுங்கோ நான் அரைக்கிறேன்னு பலமாக பகவான்கிட்டேருந்து வாங்கிட்டேன். பகவான்கிட்டேருந்து வாங்கிட்டது ரெண்டு இன்சிடெண்ட். ஒன்று வந்து இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது குஞ்சுசுவாமி விஷயத்துலேயும் விஸ்வநாத சுவாமி விஷயம் ஞாபகம் இல்லை கரெக்டாக. குஞ்சுசுவாமி விஷயத்தில் பகவான் நேரம் அந்த கால்ட்ரன் பக்கத்துக்கு போயிடுது, அது குஞ்சுசுவாமி கதை. அதானது இந்த மாவட்டம் நீ வாங்கிண்டியோலையும் ரொம்ப நல்லதாக போச்சு, அந்த அடுப்பு பக்கத்தில் அவன் வெந்துன்னு இருக்கான், அங்கே போய் நான் பண்ணுறேன்னு அங்கே போயிடுத்து, அது ஒரு கதை வேறு. இதில் என்னன்னா, விஸ்வநாத சுவாமி வாங்கி அரைக்க வர பகவான் சொன்னார், இந்த பாருப்பா நான் முன்னாலேயெல்லாம் திருவண்ணாமலை தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன், பிச்சை எடுத்துகிட்டு இருந்த சமயத்தில் ரொம்ப சௌக்கியமாக இருந்தது, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தலை, ஏதோ வீட்டு வாசலில் போய் கையை வச்சுன்னு நின்னோம்னா அவள் பிச்சை கொடுத்துடுவான், அது ஒரு வீட்டில் வாங்கினா அடுத்தது வேற வீட்டில் போய் வாங்குவோம், யாருக்கும் கஷ்டம் கிடையாது. அப்போ நான் ஒரு எனக்கே நானே ஒரு சக்கரவர்த்திங்கிற மாதிரி தோணின்னு இருந்தது. என்ன வாங்கி சாப்பிட்டு, கையிலேயே வாங்கி சாப்பிட்டு, பாத்திரம் கூட கிடையாது, கையிலேயே வாங்கி சாப்பிட்டு தலையிலேயே தேய்ச்சிட்டு விடுமா முன்னாலேலாம், அப்படிலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லாம் இருந்திருக்கு. அப்போது சக்கரவர்த்தி மாதிரி இருந்தேன். இப்போ வந்து இவ டைமுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறா, அவ ஆசிரமத்துக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி டைமுக்கு இங்கே சாப்பாடு கொடுத்து விடுறா, அதனால நான் ஏதாவது பண்ண வேண்டாமோ, அதுக்கு நான் ஏதோ ஒரு வேலை ஏதோ பண்ணினா என்னோட இதுக்கு திருப்தியாக இருக்கும், அதை நீ கெடுத்துட்டியோ இல்லையோ உன்னோட துணியை கூட துவச்சி கொடுக்குறேன், துணியை கூட நான் துவச்சி கொடுக்குறேன்னு தான். விவகாரத்தில் பர்ஃபெக்டாக என் போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா அப்படியே இருந்திருக்கு. ஆனால் பரமார்த்தத்தில் ஸ்வரூபத்தை உணர்ந்த பகவான் தனக்கு மேலே ஒரு சக்கரவர்த்தி இல்லைன்னே இருந்திருக்கு. அந்நியமில்லா அந்நியம் இன்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழன்று அறி. அந்நியமான எதுவும் இல்லாமல் சகலதையும் ஆத்மஸ்வரூபமாக தெரிகிற ஞானிய வேதமே அவன் ஸ்வராஜ்ய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறது. ஆத்மா புரஸ்தாத், ஆத்மா பஷாத், ஆத்மா தட்சிணதா, ஆத்மோத்தரதா, ஆத்மை வேதம் சர்வம் சஸ்வராடு பவதி சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. உபனிஷத் சொல்றது ஞானிக்கு எப்படி இருக்குன்னா, ஆத்மா புரஸ்தாது முன்னால ஆத்மா, ஆத்மா பஷாது பின்னால ஆத்மா, ஆத்மோத்தரதா பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதஸ்ய உத்தரேண அதஸ்ய ஊர்த்வம் ஜ பிரசிருதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். சர்வமும் பிரம்மஸ்வரூபமாக பார்க்குற அந்த ஜானி சஸ்வராடு பவதி அப்படின்னு. ஸ்வராடுனாக்கா எம்பரர்னு அர்த்தம், தன் ஸ்வராஜ்யத்தை ஆளக்கூடியவன். அப்படின்னா அந்நிய ராஜா அந்நியமான யாருக்கும் கீழே அவன் இல்லை. அந்நிலை ஞானம் கொடுக்கறது, அந்த நிலையை வந்து ஆத்ம ஞானம் தான் கொடுக்கறது. அது வந்து இவன் ஏதாவது ஒரு யோகா ப்ராக்டிஸ்னாலேயோ ஏதாவது ஒரு சாதனையினாலேயோ அட்டைன் பண்ணலை. நம்ம அப்படி தான் இருக்கோங்கிற போதம் உள்ள உணர்வு உண்டாக, தான் அதுவேங்கிற அந்த உணர்வு உண்டாக, மகாவாக்கிய ஞானம் உண்டாக, தனக்கு ஸ்வதசித்தமான சாம்ராஜ்யம் தான் தனக்கு கிடைக்கிறது. அதுதான் இனிமே தசம நியாயம் சொல்ல போகிறேன். ஸ்வதசித்தமான சாம்ராஜ்யம். இதுக்கு சங்கரர் வந்து உபனிஷத்தில் ஒரு கதை சொல்கிறார். ஒரு ராஜாவோட பையன் சின்ன குழந்தையாக இருக்கிறதே காட்டில் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். காட்டில் இருக்கிற காட்டாளர்கள் கூட நிஷாதர்கள் கூட வளர்ந்து வந்தது அந்த பையன். அந்த குழந்தை பெரிசா எடுத்து ஒரு நாளைக்கு மந்திரி மினிஸ்டர் ஏதோ காட்டு பக்கம் போகிறார். இந்த பையனை பார்த்து ராஜ சின்னங்கள்லாம் பார்த்து இவன் ராஜகுமாரனாக்கும் தெரிஞ்சுக்கிறார். போய் அந்த காட்டாள குடும்பத்தில் போய் கேட்குற சமயத்தில் இந்த மாதிரி கிடச்சிதுன்னு சொல்கிறாவா. இந்த பையனை கூட்டின்னு வந்து இவனுக்கு போதனம் பண்ணுறான், நீ ராஜகுமாரன். அவனுக்கு அவனுக்கு ஸ்வதசித்தமான ராஜகுமாரத்துவம் கிடைக்கிறதுக்கு அவனுக்கு என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் ராஜகுமாரன் அல்ல காட்டாளன்கிற அஜ்ஞானத்தை நீக்கிக்கணும். தான் காட்டாளன்கிற அஜ்ஞானம் போய் தனக்கு ஸ்வதசித்தமாக இருக்கிற ராஜகுமாரன்கிற ஞானம் ஒருத்தர் சரியாக சொல்லி கொடுத்த உடனே வண்டி எடுங்கிறான், அவன் ரதத்தை எடு அப்படின்னு. எங்கிருந்து வந்து இது ஒரு லௌகிக திருஷ்டாந்தம், இதே பாரமார்த்திகத்தில் கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியாது. அது மாதிரி குருமுகத்திலேருந்து சரியான விதத்தில் இந்த பிரம்ம வித்தியை கேட்க நான் இந்த உடம்போ மனமோ புத்தியோ இந்த ஜீவனோ அல்ல, நித்தியசுத்த புத்த முக்தஸ்வபாவமான வஸ்து அப்படிங்கிற உணர்வு ஹிருதயத்தில் ஏற்பட, தன்னிலேந்து அந்நியமா எதுவும் இல்லைங்கிற உணர்வு ஹிருதயத்தில் வர, ஸ்வதசித்தமாயிருக்கிற முக்தி, இவன் முக்தியை அடையலை, இவன் முக்தன்தான்ங்கிற உணர்வு, இவனுக்கு பந்தம் இருக்குங்கிற பிரமை இவனை விட்டு விலகிறது. பந்த முக்தி அதீதம் பரம் சுகம் விந்ததீக ஜீவஸ்து தெய்விகா. உபதேச சாரத்தில் லாஸ்ட் பாட்டு, பந்த முக்தி அதீதம் பரம் சுகம், பந்தத்துக்கும் முக்திக்கும் அதீதமாக இருக்கிற பூர்ணமான சுகத்தை, இவன் ஸ்வதசித்தமான சுகத்தை, ஸ்வரூப சுகத்தை அடையறான். அடுத்த பாட்டு பாருங்கோ. ஞானமாம் தானேமை நானாவா ஞானம் அஜ்ஞானமாம், பொய்யாம் அஜ்ஞானமுமே ஞானமாம் தன்னை அன்றி இன்று, அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னை அன்றி உண்டோ புகழ். ஞானமாம் தானே மெய், சுத்த ஞானஸ்வரூபமாகிய ஆத்மாவே உண்மையாகும். நான் இருக்கேன்கிற உணர்வு ரூபமா எது பிரகாசிக்கிறதோ அதுவே உண்மையாகும், சத்தியம். மெய் அப்படின்னா சத்தியம், அதெல்லாமே பகவான் தமிழ் வார்த்தையே உபயோகப்படுத்துறது. மெய் சத்தியம், ஞானமாம் தானே மெய், தன்னோட ஸ்வரூபமாகவே அந்த சத்தியம் பிரகாசிக்கிறது. திருவாச்சகம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். திருவாச்சகத்தில் முதல்ல வரக்கூடிய பாகம், நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அந்த சிவபுராணம். அந்த மிட்டிலேயே தான் முருகனார் வந்து ரமண புராணம் அப்படின்னு எழுதியிருக்கார். அந்த சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் சொல்கிறார், பகவானே எவ்வளவோ யோனிகள் தாண்டி நான் வந்தேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். பகவானே நான் இப்போ வந்து ஃப்ரீ ஆயிட்டேங்கிறார். அவர் எவ்வளவோ யோனிகள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அப்படியே எத்தனையோ ஜென்மா தாண்டி வந்தேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். பகவானே நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன். எப்படி ஃப்ரீ ஆனேன்னா மெய்யே அப்படின்னு கூப்பிடுறார் பகவானை. சிவனை சிவனே ஹரனேன்னு கூப்பிடாம மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உன்னுடைய பாதத்தை பார்த்து நான் இன்னைக்கு ஃப்ரீ ஆயிட்டேன். எங்கே பார்த்தேன் அப்படின்னாக்கா உய்யவன் உள்ளத்துள், என்னுடைய ஹிருதயத்திலேயே உய்ய அப்படின்னாக்க எனக்கு தப்பிச்சுக்க, விமுக்தமாக, டு பிகம் அப்சல்யூட்லி ஃப்ரீ, ரிலீஸ்ட். அந்த ரிலீஸ் வந்து நம்ம தேடிகிட்டே இருக்கோமே, எங்கே ரிலீஸ் கிடைக்கும் எங்கே சாந்தி கிடைக்கும் தேடிகிட்டே இருக்கோமே, அந்த ரிலீஸுக்கு இருக்கிற வஸ்து நமக்குள்ளேயே இருந்துட்டு தான் தேடின்னு இருக்கோம். மூக்கிலேயே கண்ணாடியை வச்சுட்டு கண்ணாடி எங்கே 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 தேடுற மாதிரி, கண்ணாடிக்குள்ளாலேயே தேடுற மாதிரி, நித்தியமுக்தமான பூர்ண வஸ்து ஸ்வதசித்தமாக நமக்கு சித்தமாக இருந்தும் எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ தேடின்னு இருக்கோம். பகவானே சொல்கிறார் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட, எவ்வளவு தாபமும் பகவானோட காருண்யத்தில் உருக்கமும் அந்த பாட்டில் இருக்குன்னு பார்த்தா, எத்தனையோ ஜென்மாவில் பட்டு பட்டு தான் ஒரு ஜீவனுக்கு இந்த விமுக்தி சுகத்தில் ருச்சி வரும். அப்புறம் அந்த ஃப்ரீடம் கிடைக்கிற சமயத்தில் எதுலேருந்தெல்லாமோ தப்பிச்சுட்டேனேன்னு, சாதாரணமாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சுட்டாலே எத்தனை சந்தோஷம் இருக்கு இல்லையா. இங்கே பகவான் சொல்கிறது, அம்மையும் அப்பனும் ஆகி இப்பூமியில் என்னை ஆக்கி அழித்து அம்மகிமாயை வீழ்ந்து யான் ஆழ்ந்திடும் முன் என் மனம் மன்னி இழுத்து உன் பதத்தில் இருத்தினையால் சின்மையானாம் அருணாச்சல நின் அருள் சித்திரம் என்னே அப்படின்னு கேட்குறேன். எங்கேயோ பகவான் அனுபவிச்சிருக்கு அந்த காருண்ய வேகத்தை. பகவான் வாழ்க்கையை பார்த்தா ஒன்றும் தெரியலை, ஆனால் பகவான் சொல்கிறது அம்மையும் அப்பனும் ஆகி அப்படின்னு சொல்கிறது. அம்மையினாக்கா அந்த காருண்யம், ஏதோ அந்த கருணைக்கு பேர் தான் அம்மை. அப்பங்கிறது என்ன, அந்த கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கோ இல்லையோ அதுக்கு பேர் தான் அப்பா. அதுதான் முருகனார் பாடுறார், தாயுளே அன்பு வைத்தார் தந்தையில் அறிவு வைத்தார். என்ன, தாயுளே அந்த அறிவு வைத்த அன்பு வைத்தார் தந்தையுள் அன்பு அறிவு வைத்தார் அப்படி சொல்லி, வேயுளே முத்தம் வைத்த வெங்கட விகிருதனாரே அப்படின்லாம் பாட்டு வருது முருகனார். தாயு தாயினாலே அன்பு தான், அந்த டிசிப்ளின் ஞானத்துக்கு தான் தந்தைன்னு பேரு. இது ரெண்டே ஆசிரிய, இது ரெண்டுமா தான், நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கி நீ ஆண்டு அருள் அருணாச்சல. ஏதோ நம்ம சாதனை பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ஞான விசாரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ்பான் சொல்கிறார், ஆர்தர் ஆஸ்பான், அவருடைய இட்ஸ் த விண்ட் தட் ப்ளோஸ்னு என்ன ஒரு பேரில் ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் டூ சாப்டர்ஸ் அவர் பகவான்கிட்ட வந்தது. அவர் அங்கே அவள் ஊரில் இருக்கிறதையே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டோடு தான் இருந்தார். அங்கே இருக்கிற போதே நம்ம எசென்ஷியலி நமக்குள்ள மரணம் இல்லாத ஒரு பொருள் இருக்குங்கிற ஒரு இன்டிமேஷன் அவர் கிடச்சிருந்தது. பகவான்கிட்ட வந்தவாள்லாம் அப்படி வந்தவா தான். ஆனால் அதை அடையிறதுக்கு நிறைய சாதனை பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணும், அதுக்கு ஒரு குருவோட கைடன்ஸோடு நம்ம வாழணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தார். யார் குரு கிடைக்கும் அப்படின்னு நடக்கிறத பகவானோட புஸ்தகம் பகவானோட படம் எல்லாம் கிடச்சி ரொம்ப இன்ஸ்பைர்ட் ஆகிட்டார். ஆனால் பகவானை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இருந்து பகவானை பார்த்துட்டு போனப்பா நிறைய பேர் அவருக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். பகவான் வந்து குரு இல்லை, பகவான் யாருக்கும் உபதேசம் பண்ணாது, பகவான் யாருக்கும் குருவும் கிடையாது, பகவான் உபதேசம் பண்ணுறதும் கிடையாது, அவர் உபதேசத்தில் ப்ராக்டிக்கல் கைடன்ஸும் கிடையாது, தீட்சையெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படின்னு சொல்ல இவருக்கு ஒரே தாபமாச்சு. அவர் சொல்கிறார், பகவானோட டீச்சிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இட் இஸ் பட் ஓன்லி எ லக்ஷுரி. இமேஜினரி லக்ஷுரி, ஓ நம்ம ஆத்மஸ்வரூபமாக இருக்கோம், நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே தவிர ஒன்றும் ப்ராக்டிக்கலி ஒன்றும் கிடையாது, அதில் சாதனை இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறத நம்பினார். அதுக்கப்புறம் இவர் தாய்லாண்டில் இருக்கிறத ஜப்பான் தாய்லாண்டை அட்டாக் பண்ணி ஜெயிலில் போனார். அவரோட ஒய்ஃபு அவரோட குழந்தைகள்லாம் இங்கே வந்த இருந்தா திருவண்ணாமலையில். அவள் சின்ன பையன் ஆடம்ஸ் பகவான்கிட்ட எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். இவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி ஆசிரமத்துக்கு வரார். அடுத்தையே பகவானை பற்றி ஃபோட்டோ பார்த்துருக்கார், ஜீவன் முக்தர் ஞானி எல்லாம் தெரியுமே, உடனே நம்ம வந்து கம்பாரிசன் எங்கெல்லாம் வரும், புத்தர் இருந்தார், ஆதிசங்கரர் இருந்தார், அவளுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாம் கூட்டம் இருக்கும், நம்ம இந்த மடாதிபதிகள்லாம் பார்த்துருப்போமே, அந்த மாதிரி ஒரு பாவனையிலேயே தான் அவர் வரார். உள்ள வந்து பார்த்தா அன்றைக்கி ஆசிரமம் இது ஒன்றும் கிடையாது, சின்ன குடிசை ஆசிரமம் இருக்குது. ஆஸ்பான் வரத்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இது கோவில் கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். அவர் இங்கே வந்து சொல்கிறார், இவ்வளவு சின்ன இடத்துலையே நான் மகர்ஷியை பார்க்க போகிறேன், பகவான் மலை மேலே போயிருக்கு அவர் வந்த டைமில், இவ்வளவு சின்ன இடத்துலையே நான் அவரை பார்க்க போகிறேன், நான் கொஞ்சம் கூட எதெல்லாமும் இமேஜினேஷன் வச்சுட்டுருந்தேன், ரொம்ப கம்பீரமாக இருக்கும், பக்கத்துலேயே அண்ட முடியாது, அப்படி ஒரு டிஸ்டன்ஸ்லாம் இருந்தால் தானே நமக்கு ஏதோ ஒரு பெரிய வாழை பார்த்த மாதிரி இருக்கும், பக்கத்துலேயே போக முடியாது, ரொம்ப கம்பீரமாக இருக்கும், தூரத்தில் நின்றுட்டு தான் நமஸ்காரம் பண்ண முடியும்னு நினச்சிட்டுருந்தார். பார்த்தா ரொம்ப சின்ன ஒரு ரூம், இந்த ரூமில் தான் நான் மகர்ஷியை பார்க்க போகிறேன். நான் கரெக்டாக பகவான் இறங்கி வருது மலையிலேருந்து, அப்பவும் ஒரு இம்ப்ரெஷனும் வரல. ஆஸ்பான் என்ன எழுதுறாருன்னா, அவரோட ஃபோட்டோவை பார்த்தப்போ புஸ்தகத்தை படித்தப்போ இருந்த இம்ப்ரெஷன்லாம் நேரடியாக பார்த்தப்போ போயிடுது. போயிடுத்துனாக்கா ஒன்றும் வந்து ஒன்றும் தப்பாக ஒன்றும் படலை, சாதாரண ஒரு மனுஷன், சர்வசாதாரணமாக ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கிற ஒரு தாத்தா கீழே இறங்கி வந்தார், உட்காந்துட்டார், பார்த்து சிரித்தார். சிரித்து ஆடம்ஸ் பிரார்த்தனை பண்ண போலே நடந்து கொடுத்தே அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னார் பகவான். அதோடு முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, வாரங்கள் ஆச்சு, ஒன்றும் இவருக்கு ஒன்றும் பகவானோட டீச்சிங்கில் ஒன்றும் எஃபெக்ட் ஆகவும் இல்லை, ஒன்றும் புரியலை. அவர் கன்ஃபார்மும் ஆச்சு, இவர் கேட்ட வார்த்தை சரிதான், பகவான் குரு இல்லை, பகவான் ஏதோ அடைஞ்சிருக்கார், அவரால் பரத்தியாருக்கு கொடுக்க முடியாது, உபதேசம் பண்ண ஒரு வழி ஒன்றும் கிடையாது அடையிறதுக்கு அப்படின்னே நினச்சேன். பகவானும் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திருத்தவே இல்லை, இஸ் நாட் கன்சர்ன்ட். பகவானும் வந்து ஏதோ திருத்துற மாதிரி நடந்துக்கவே இல்லை, அவர் எப்படி தரிச்சுன்னு இருக்காரோ அதே மாதிரி பகவானும் பேசாமல் இருந்தது. அவர் வரபோதெல்லாம் பேசாமல் இருந்திருக்கு. கார்த்திகை தீபம், தீபம் டைமில் ஒரே கூட்டம் திருவண்ணாமலை, அந்த ஓல்டு ஹால் அந்த கிணத்து பக்கம் பகவானோட கட்டில் போட்டு பகவான் உட்காந்துருக்கு, அப்படி சாஞ்சின்னு உட்காந்துருக்கு. இவர் முன்னால் வந்து உட்காந்துட்டார், அப்படியே சாஞ்சி உட்காந்துருக்கிற பகவான் அப்படி எழுந்திருந்து இப்படி உட்காந்துருந்தது, உட்காந்துட்டு அவர் அப்படி பார்த்தது, அப்படி அது பால் பிரிண்டர்னு சொல்கிறது, அந்த கண்ணை கூர்ப்பிச்சு ஒரு பார்வை, அவ்வளவுதான், கண்ணால் பெய்யும் கருணை. அந்த பார்வை ஆஸ்மான் சொல்றார், வார்த்தையாலே ஒன்றும் இப்படி உபதேசம் பண்ணவே முடியாது, வார்த்தையாலே ஒன்றும் உபதேசம் பண்ணவே முடியாது. He conveyed many things through silence and more than that verbally எனக்கு சொல்ற மாதிரியும் இருந்தது. ஆல்ரெடி உனக்கு நீ எல்லாம் தெரியுமே, அப்படியே இருக்கிறது தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தான். யூ ஆர் ஆல்ரெடி டோல்டு, வை டோன்ட் யூ ரியலைஸ் அப்படி, உனக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியுமே, அந்நிலையில் நிற்கிறது தானே. பகவானோட அந்த பார்வை, கொஞ்ச நேரம் அந்த சமாதி நிலை, அந்த ஞான ஸ்பூர்த்தி, அந்த ஞான தீட்சை ஏற்பட்டது, அந்த ஒரு இனிபிரியேஷன், ஒரு ஆனந்தம். He said, after that, I started moving with a lilt, happiness in my heart. Guru kadachuduthu, Sadguru. Bhagavan Guru illa engiradala, oru kshanathila parandhu peduthu. Adhukapra, adutha naalilendu, avar atma vicharam panna aarambichar. Naan yaaru, enoda swaroopam enna, ella vicharam nadandhuruthu. Appo solraar, avar pinnala ezhudhuradhu solraar. Appum, indha Bhagavan enakku, enna paathadhum, annilaiyil erpatta anubhavathaiyum, indha vicharathaiyum naan kanakku pannave illai. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது, நான் விசாரம் பண்ணலை, அவர் எனக்குள்ளே ஏதோ ஒரு விதையை உள்ளே போட்டார், அதுதான் விசாரத்தை கிளப்பி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் மற்ற பல பேர்கிட்டையும் கேட்டுட்டப்போ அவர் தெரியறது அந்த ஆத்ம விசாரம்ங்கிறது கூட அந்த கிருபையினால தான் சித்திக்கிறது, அந்த விசாரஜானம்ங்கிறது கூட அந்த கிருபை வர்த்ததா. தேஷாமேவ அனுகம்பார்த்தமஹம் அஜ்ஞானஜம் தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வத. அந்த அனுகம்பாங்கிற வார்த்தையை பகவான் தமிழில் கீதாசாரத்தில் அருளாலே அப்படின்னே சொல்கிறது. அந்த அருள் உள்ள போக அஜ்ஞானத்தை உள்ள நீக்கி ஆத்ம விசாரத்தை ஸ்பூர்த்தி பண்ணுறது. நிறைய பேர்ட்ட நானே பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சபாலே நிறைய பேர், அவள் ஒன்றும் தெரியாதக்கு, பகவான் புஸ்தகம் கூட படிக்காதக்கு, பகவான் சமாதியில் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்து திரும்பி போகிறவா, அதுக்கப்புறம் அவளுக்கு ஆத்ம விசாரம் என்னன்னு புரியும், சொன்னால் புரியும், உள்ள அந்த ஸ்பூர்த்தி கிளம்பும், விசாரஜானம் சகஜமாக உள்ள சித்திச்சிடும். இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி, இதுக்கு தான் நாம் சொல்கிறோம் விளக்குலேருந்து தான் விளக்கை ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். விளக்குலேருந்து தான் விளக்கை ஏற்றணும், விளக்கோட ஃபோட்டோலேருந்து ஏற்ற முடியாது, விளக்கோட வீடியோலேருந்து ஏற்ற முடியாது, விளக்கு மாதிரி இருந்தாலும் ஏற்ற முடியாது. அந்த ஞானஸ்வரூபமான அந்த வஸ்து எல்லாரோட ஹிருதயத்திலும் இருக்குது. சில பேருக்கு அந்தர் ஹிருதயத்தில் இருக்கிற அந்தர்யாமியாக இருக்கிற பகவானே அந்த ஆத்மாவே இனிஷியேட் பண்ணும். இன்ஃபேக்ட் வேத மதம் என்னன்னாக்கா, வெளியில் யார் இனிஷியேட் பண்ணினாலும் உள்ளே இருக்கிற ஆத்மா இனிஷியேட் பண்ணுற வரை உங்களுக்கு ஞானம் உண்டாகாது. தீட்சை ஆத்மா தான் தீட்சை கொடுக்கணும். யமே வைஷ விருணுதே தேனலப்யா. நீ புஸ்தகம் படிச்சுக்கோ, நீ பிரவச்சனம் கேட்டுக்கோ, நீ எத்தனை யோக சாதனை பண்ணிக்கோ. நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேனலப்யா தஸ்யேஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். வேதம் சொல்றது, உபனிஷத் சொல்றது, இந்த ஆத்மாவை வந்து உனக்கு பிரவச்சனத்தினால கிடைக்காது, புத்திசக்தினால கிடைக்காது, கிரந்தார்த்த தாரணா சக்தினால கிடைக்காது, நிறைய கேட்டதுனாலையும் கிடைக்காது. பின் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆதிசங்கரர் அதுக்கு பாஷ்யத்தில் சொல்றார், கிடைக்கலையே கிடைக்கலையே சம்சாரத்தில் தவிக்கிறேன்னு என்னை ஆறு கரையேத்துவான். இவன் தவிச்சு 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 லோகத்தில் இருக்கிறது எதுவும் வேண்டாம், அந்த பாரமார்த்திகமான ரிலீஸ் அந்த ஃப்ரீடம் தான் வேணும்னு இந்த சாதகன் உள்ளால அந்த பரமஸ்திதியை வரிச்சுக்கணும், வரணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு அந்த ஈஸ்வரனை இவன் ஹிருதயத்தினால வரிச்சுண்டான்னா உள்ளேயே இருக்கிற அந்த வஸ்து இவனுக்கு இனிஷியேட் பண்ணும். அதுவே ஏன்னா எல்லா ஞானத்தோடும் உறவிடம் தானே உள்ள இருக்கு. எஸ் சர்வஜ்ஞா சர்வவித் எஸ் ஏ ஞானமயம் தபா எல்லாம் உள்ள இருக்கு. அங்க டைம் ஸ்பேஸ் ஒன்றும் கிடையாது. பகவான் இதுதான் நிறைய இடத்துல சொல்றது, பகவானே நான் உங்களை விட்டு திருவண்ணாமலை விட்டு அமெரிக்கா போறேன்னே கேட்குறா சில பேர். இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து உங்க கிருபைக்கு பாத்திரமாக முடியுமா? பகவான் சொல்றது அமெரிக்காவும் திருவண்ணாமலையும் எல்லாம் இங்கே தான் இருக்கு. அந்த இங்கேங்கிறது அவளுக்கு தான் புரியும், அமெரிக்காவும் திருவண்ணாமலையும் எல்லாம் இங்கே தான் இருக்கு. கிருபைக்கு டைமு ஸ்பேஸும் டைம் ஸ்பேஸும் ஒன்றும் கிடையாது. அந்த அருள் எங்கே இருந்தாலும் வேலை பண்ணும். ஏன்னா அருள்ங்கிறது ஆத்மாவோட சக்தி. இப்போ உடம்புக்கு ஃபிசிக்கல் பவர் மாதிரி, மைண்டுக்கு சைக்கிக் பவர் மாதிரி, ஆத்மாவோட ஒரு பவர் ஒரு சக்தி தான் அருள் அப்படின்னு சொல்கிறோம். அதை டினை பண்ணவே முடியாது. சுவாமி விவேகானந்தர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இடத்துல, சரச்சந்திர சக்கரவர்த்தி கேட்குறத இந்த எல்லாம் புரியுறது. இந்த பக்தாள் யோகிகள்லாம் ஏதோ கிருபை கிரேஸ் கிரேஸ்ன்னு சொல்கிறாள், அது என்ன அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். எப்படி ஒரு புஷ்பத்திலேருந்து சுகந்தம் ஃப்ராக்ரன்ஸ் வருமோ அந்த மாதிரி ஞானிகள், அவர் ஞானிகள்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினாரா எப்படின்னு தெரியல, ரியலைஸ்டு சோல்ஸ் தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அவா கிட்டேந்து சம்திங் எமினேட்ஸ், அதுக்கு பேர் தான் கிரேஸ் அப்படிங்கிறார். இது வந்து பால் பிரிண்டன் பகவானை வர்ணிக்கிறத விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்கான். அதை எப்படி ஒரு புஷ்பத்திலேருந்து, இதே வார்த்தை தான் உபயோகப்படுத்தேன், புஷ்பத்திலேருந்து சுகந்தம் வழியில் வர மாதிரி இந்த சேஜ் வந்து ஹீஸ் எமினேட்டிங் சைலன்ஸ், எமினேட்டிங் பவர், எமினேட்டிங் பீஸ். எதா விருக்ஷஸ்ய புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோவாதி, வேதமே சொல்கிறது. ஒரு மரம் பூத்துடுத்துனாக்கா தூரக்கேந்து மணக்கும். அந்த மாதிரி இந்த ஞானத்தோட அந்த சத்தியமங்கலம் வெங்கட்ரமணையா ஸ்துதிக்கிறத சொன்னாரு, தன்னரும் சுவானுபூதி தரையலாம் மணக்க ஏழை உன்னரும் புகழை கேட்டு உலகெல்லாம் தேடி வந்தேன். தன்னரும் சுவானுபூதி தரையலாம் மணக்க, இந்த ரமணன் எங்கேயாவது போய் பிரச்சாரம் பண்ணினானா என்ன? தானா ஒன்றும் பிரச்சாரம் பண்ணாம மனத்து தான் அது அந்த அனுபூதி. அந்த ஞானம் இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங். அண்ட் காஸ்பல்ல பகவான் கிட்ட கேட்கறத, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் சர்வீஸ் தட் வி கேன் டூ டு த வேர்ல்ட், பகவான் சொல்றது டு ரியலைஸ் த செல்ஃப். முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் விட நம்ம உலகத்துக்கு பண்ண வேண்டிய பெரிய ஒரு ஒரு உபகாரம் என்ன? ரியலைஸ் த செல்ஃப். நீ உன்னை அறிஞ்சுண்டாயினா உன்னை விட பெரிய ஒரு உபகாரம் பண்ணுறவன் யாரும் இருக்க மாட்டான். ஞானமாம் தானேமை நானாவாம் ஞானம் அஜ்ஞானமாம், பலது இருக்குன்னு தோணுறது அஜ்ஞானம் அப்படிங்கிறது பகவான். பல விஷயங்கள் இருக்குன்னு மனசில் தோன்றதே இது அஜ்ஞானம். நானாவாம் ஞானம் அஜ்ஞானமாம், ஒரே ஒரு பூர்ண வஸ்துவை அநேக நாம ரூபங்களாக தோட்டு வைக்கிறது. அருணாச்சல அக்ஷரமண மாலையில் ஒரு பாட்டில் பகவான் சாதகனை மாதிரி பேசி அடுத்த பாட்டில் பகவான் ஸ்வஸ்திதிக்கு வருது. ஒரு பாட்டில் பகவான் சொல்கிறது, ஹே அருணாச்சலா, கண்ணால் என்னெல்லாமோ ரூபம் உள்ள போகிறது, காதால் என்னெல்லாமோ உள்ள போகிறது, இந்திரியங்களுக்குள்ளால என்னெல்லாமோ விஷயங்கள் உள்ள போய் மனசை சஞ்சலப்படுத்துறது. ஒரு வீட்டுக்குள்ள எப்ப திருடன் நுழைவன்? வீட்டில் எஜமானன் இல்லைன்னா தானே திருடன் நுழைய முடியும். இந்த சரீரமாகிற வீட்டுக்குள்ள எல்லா டோர்ஸுக்குள்ளாலையும் திருடர்கள் உள்ள நுழைஞ்சுட்டே இருக்காளே, நீ இல்லையா உள்ள அப்படின்னு கேட்குற. இது வந்து நமக்கு சென்டிமெண்டலி நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. முதல் பாட்டில் பகவான் சொல்றது, ஐம்புல கல்வர் அகத்தினர் புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சல. சாதனா லெவல்ல, சாதகனுடைய நிலையில இந்த பாட்டு கேட்டா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு நம்ம அந்த நிலையில இருப்போம். அந்த நிலையில இருக்கிறது இந்த பாட்டை படிச்சோம்னாக்கா சரிதானே, ஐம்புல கல்வர் அஞ்சு இந்திரியங்களுக்குள்ளாலையும் விஷயங்கள் உள்ள போறது, உள்ள நிம்மதியை கெடுக்கிறது. எப்படி இந்திரியங்களை எப்படி ஜெயிக்கிறது? இந்திரியங்களை எல்லாம் ஷட் பண்ணி வைக்க முடியுமா? கண்ணை மூடி, காதை மூடி, மூக்கே மூடினா நேராக போய் உள்ளே போய் குளிச்சு போடலாம். எத்தனை இந்திரியங்களை மூடிக்கிறது? ஒரு வெள்ளக்காரன் ஒருத்தர் மலை மேலே தபஸ் பண்ணிட்டு இருந்தான் ஒரு குகையில். அவருக்கு ஏதோ ஜெர்மனியோ ஏதோ ஊர், அங்கேருந்து அவருக்கு ஒரு டெலகிராம் ஏதோ வந்திருக்கு, அர்ஜெண்டாக அவருக்கு தெரிவிக்கணும். அது கதவை இருக்குது அந்த குகைக்கு, எந்த குகையும் தெரியல எனக்கு. அந்த குகையில் கதவு இருக்குது, இவன் வந்து அதை போய் டக்கு டக்கு பலாக்கோத்துலையா? பலாக்கோத்துல. சரி சரி, அந்த பலகையை போட்டு மூடி வச்சுட்டு, கதவை வச்சு மூடி வச்சுட்டுருக்கு ஒரு சின்ன ரூம் போல் இருக்கு. இவன் ரொம்ப நேரமாக டக்கு டக்கு டக்குன்னு கொட்டின்ண்டே இருக்கா, திறக்கவே மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன காது கேட்காதா எல்லாம். அப்போ பகவான் கரெக்டாக நடக்க வரட்டேன், பகவான் சொல்லி நான் வருவேன் தெரியும், இப்போ கதவை திறப்பேன், அப்போ பாருங்கோ அவன் ஏன் திறக்கலைங்கிறதுன்னு. கரெக்டாக கதவை திறந்து வர்றார். இவள் எல்லாமே வாசலில் நிற்கிறா, பார்த்தா ரெண்டு காதுலையும் ஒரு ப்ளக்கு வச்சுருக்கான். அந்த ப்ளக்கு வேறு, அது வேறு ஜோக். அவன் பகவான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், பகவானே ரொம்ப சத்தம் கேட்குறது தியானம் பண்ணுறத. அப்போ பகவான் சொல்லி கொடுத்துருக்கு, இந்த காட்டில் ஏதோ ஒரு மரத்தோட பசை மெழுகு, அந்த தேன் மெழுகாது, அந்த தேனோட மெழுகை நன்னா அடித்து ப்ளக்கு மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் சவுண்டு ப்ரூஃப் ஆகுது கம்ப்ளீட்டாக. அந்த சவுண்டு ப்ரூஃபாக அந்த தேன் மெழுகை காதில் வச்சுட்டு அடைச்சிட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தியானத்தில் உட்காந்துருக்கான், தியானம் பண்ண. இது இந்த மாதிரி எல்லாத்தையும் அடைச்சிக்க முடியுமா? நான் எல்லா இந்திரியங்களையும், எவ்வளோ இந்திரியங்களை அடைச்சிக்கிறது, என்னென்ன இந்திரியங்களை அடைச்சிக்கிறது? இப்போ பகவான் சொல்கிறது முதல் பாட்டில் வந்து ஐம்புல கல்வர் அகத்தினர் புகும்போது அஞ்சு இந்திரியங்களாலையும் அருணாச்சலா விஷயங்கள் உள்ள பொறுத்த நீ உள்ள இல்லையா அப்படின்னு கேட்குற. இதுக்கு என்ன பரிகாரம்? அடுத்த பாட்டில் பகவானே திருப்பி வந்துடுத்து, ஒருவனா முன்னை ஒளித்தெவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா அப்படின்னு. ஏ அருணாச்சலா உன் சூது, சூதுனாக்கா ஏமாத்திர வேலை, எப்படி வித்தை? நானாவாம் ஞானம் இப்ப சொல்லித்தே, நானாவாம் ஞானம் அஜானமாம் சொல்லித்தே, கண்ணால ரூபம், காதால சப்தம், மூக்கால மனம், நாக்கால ருச்சி, தொக்கால ஸ்பர்ஷம், இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்கே நமக்கு. பாகவதத்துல சனத்குமாராதிகள் பிரம்மா கிட்ட கேட்கிற கேள்வியாக்கும் இது. என்னெல்லாம் தியானத்தில் இருக்கிறத நிம்மதியாக இருந்தாலும் தியானத்தை விட்டு எழுந்திருந்து விஷயங்களை பார்த்து தானே மனசு சலிக்கத்தானே சலிக்கிறது, மனசு வெளியில் போகிறதே பல விஷயங்களை பார்க்குறதே. அப்போது ஹம்ச ரூபத்தில் பகவான் வந்து உபதேசிச்சார்னு கதை. என்ன உபதேசம்னாக்கா, இங்கே பார்க்கிறவன் பார்க்கப்படுற வஸ்துன்னு ரெண்டு இருந்தால் தானேப்பா, எது எது பார்க்கப்படுறதோ கேட்கப்படுறதோ எல்லாமே அகமேவ ந மத்தோன்யத் இது புத்தியத்வமஞ்சசா, இது ஹம்சோபதேசம்னு பேர் இருக்கு. என்னை தவிர எதுவும் கிடையாது நீ தெரிஞ்சுக்கோ, பார்க்கறதெல்லாம் நான் தான் தெரிஞ்சுக்கோ, பார்க்கப்படுறவனும் நான் தான், ரெண்டு இருந்ததானால் இந்த துவைதத்தில் இருக்கிற துக்கம் முடியவே முடியாது. அதுதான் பகவான் இந்த பாட்டில், ஒருவனா முன்னை ஒளி தெவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சல. ஹே அருணாச்சல, காண்ற ரூபமெல்லாம் நீதான், கேட்குற சப்தமெல்லாம் நீதான், மணக்கிற மனமெல்லாம் நீதான், ஸ்பர்ஷிக்கிற ஸ்பர்ஷமெல்லாம் நீதான், உன்னை தவிர வேற எதுவும் கிடையாது, அந்நியம் இருக்குங்கிற பிரமையினால தானே துவைதத்தை உண்டு பண்ணி வெளியில் ஒரு வஸ்துவும் அந்த அனுபவிக்கிறவனும் துவைதத்தை கிரியேட் பண்ணி ஜெயிக்க பார்க்கறது. எப்ப அந்நியம் இல்லை, சகலதும் ஏகமேவ அத்விதீயம், பார்க்கிறதும் பார்க்கப்படுறதும் எல்லாம் அருணாச்சல ஸ்வரூபம் இவனுக்கு வந்துடுத்தோ மனசு அடங்கிவிடும். விஷயங்கள் இருக்குன்னு இருக்கிற வரை விஷயங்களை ஜெயிக்க முடியாது. இருக்கா ஜெயிக்க முடியாது. விஷயம் இருக்குங்கிற பிரமை இருக்கிற வரை கொஞ்ச நேரத்துக்கு ஜெயிக்கலாம். எத்தனை நாளைக்கு ஜெயிக்க போறேன்? ஸ்பிரிங் மாதிரி தான், அப்படி சமுட் அப்படியே அது சுவத்தோடு சேர்த்து பிடிச்சுங்கோ அது அடங்கி இருக்கும். காலை எடுத்தால் புஷ்ஷுன்னு வெளியில் வரும். எப்போ அது இல்லை அப்படின்னு தெரியறதோ, எப்போ சகலதும் அந்த ஒரே ஒரு வஸ்துவோட ஸ்வரூபம் ஆயிடுத்தோ அப்போதான் ஜெயம். ஏகத்த தரிசனம் சாப்பாடுலேருந்து முதல் கொண்டு பகவான் அதை காட்டியிருக்கு. பகவானுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு போடணும்னு ஒரு அம்மா பல வஸ்துக்களை சமையல் பண்ணி கொண்டு வந்து பகவான் இலையில் பெருமாறினான். யூஸ்வலி ஆசிரமத்தில் ஒத்துக்க மாட்டான், ஆனால் அந்த அம்மா ஏதோ ஸ்பெஷல் பர்மிஷனில் எல்லாம் இலையில போட்டு எல்லாருக்கும் கூட்டான் கொடுத்து சாப்பிட்றவாளுக்கெல்லாம். என்ன பகவானுக்கு தனியாக கொடுத்ததானா பகவான் வாங்கிக்காது, அதனால் எல்லாருக்கும் பெருமாறி பகவானுக்கு இது இன்ன ஸ்வீட்டால் பண்ணியிருக்கு, இதால் பண்ணியிருக்கு, அதால் பண்ணியிருக்கு, எல்லாம் ஸ்பெஷலாக பேரை சொல்லி பெருமாறி எல்லாத்தையும் பகவான் கேட்டுட்டு இருந்தப்புறம் இலையில எல்லாத்தையுமா போட்டு ஒரு பரட்டு பரட்டு தான். அந்த அம்மா சொன்னால் என்ன பகவானே, பகவானுக்கு ஸ்பெஷலாக ஒவ்வொருன்னு ஸ்பெஷலாக ருச்சியோடு நான் கஷ்டப்பட்டு பண்ணின்னு வந்திருக்கேன், எல்லாத்தையுமா போட்டு பகவான் பரட்டுறீங்களே, என்ன பண்ணுறதும்மா? உங்களுக்கெல்லாம் பலதில் ரசம், எனக்கு ஏகத்தில் ரசம் அப்படின்னு தான். எல்லாமே ஒரே ரசஸ்வரூபமாக தான் தெரியறதுனாக்கா, அந்நியம் இல்லாமல் போயிடுத்தானா, அதுக்கு தான் ராசம்னு பேர். ராச கிரீடைன்னெல்லாம் சொல்கிறோம், ஏதோ கிருஷ்ணன் கோபிகைகள் கூட விளையாடினான்னெல்லாம் பாகவதத்தில் சொல்கிறா. இந்த பாயிட்ரியில் வரத்த பெரும்பாலும் பொருள் விட்டு போயிடும். ராசம்ங்கிறது ஞானியோட ஆனந்தத்தை தான் ராசம் சொல்கிறது. இது என்னோடய வியாக்கியானம் அல்ல, பாகவதத்துக்கு ஸ்ரீதரிய வியாக்கியானம் கூட வேண்டாம், பாகவதத்திலேயே இருக்கிற வியாக்கியானம். பாகவதத்திலேயே திருத்தீய ஸ்கந்தத்தில் வராக ஸ்துதியில் வரது சஸ்வத் ஸ்வரூபமகசைவ நிபீத பேதமோகாய போததிஷனாய நம பரஸ்மை விஸ்வோத்பவ ஸ்திதிலயேஷு நிமித்த லீலா ராசாயதே நமயிதம் சக்ருமேஸ்வராய. சஸ்வத் ஸ்வரூபமகசைவ ஸ்வரூப ஜானத்தினால நிபீத பேதமோகாய, இந்த பேத மோகம் பேத பிரமத்தை பூரா ஆத்ம ஜானத்தினால நீக்கம் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிற போது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ன என்ன தெரியறதோ எல்லாமே அந்த ஒரே பரமேஸ்வரனோட திருக்கூத்தா தான் இருக்கும். அந்த திருக்கூத்து நல்லதும் அவன்தான் கெட்டதும் அவன்தான். அதனாலதான் யுத்தம் எல்லாம் கூட பகவான் அஃபெக்டே பண்ணலை. ஹிட்லரை பற்றியெல்லாம் குத்தம் சொன்னப்ப கூட ஹிட்லர் அவதாரம் எல்லாம் யாரு கண்டா, ஹிட்லர் ஞானி எல்லாம் யாரு கண்டா எல்லாம் பேசியிருக்கு பகவான். ஏன்னா ஹிட்லரை ஞானியனோ அவதாரனோ பகவானோ சொல்றதுக்கு இல்லை, பகவான்லேருந்து அந்நியமா ஹிட்லர்னு ஒன்று இருந்தால் தானே. லாஜிக்கலி சிந்தை பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும், நம்ம போய் நாலு பேரை கொல்லுன்னு யார்கிட்டயோ சொல்லி பாருங்கோ, நடக்குமோ பாருங்கோ, நமக்கு பைத்தியம் பிடிச்சி உள்ள போடுவான். இவ ஒருத்த கூப்பிடுறதுக்குள்ள இவ்வளவு பேர் எழுந்திருந்தானாக்கா அவன் காலபுருஷனோட ஒரு அவதாரம் தான். அவனுக்குள்ளாலையும் அந்த காலம்தான் ஏதோ ஒரு வேலை பண்றது. நல்லது கெட்டது நமக்கு ரிலேட்டிவ் பிளெயினில் இருக்குது, பாரமார்த்திகமான பிளெயின்லேருந்து பார்த்தா எது நல்லது எது கெட்டது ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால தான் பாகவதத்தில் பார்த்தேன்னா ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு ஒன்றும் வில்லன் இல்லையே, வில்லன்னு நம்ம பார்த்தா வில்லன் மாதிரி இருக்குமே தவிர அவள் எங்கேருந்து வந்தா? வைகுண்டத்துலேருந்து வந்தா, அதுவும் மூணே மூணு ஜென்மாவில் திரும்பி போயாச்சு. அவளை போய் எப்படி வில்லன் சொல்கிறது? நம்ம இந்த பரிபாடி தொடங்கி எத்தனை 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 யுகங்கள் ஆயிடுச்சு இப்போ உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, மூணே மூணு ஜென்மாவில் திரும்பி போனவாளை போய் எப்படி வில்லன்னு சொல்றது? அதுவும் இல்லையே வைகுண்டத்துலேருந்து, அதை ஒன்றும் நரகத்துலேருந்து வரல. இன்ஃபேக்ட் இந்திராதி தேவதைகள் விட பெரியவாதாவா, சொர்க்கலோகத்துலேருந்து வரல, பௌராணிகமாக நாம் எடுத்துட்டோம்னா. அப்படி இருந்தும் அவ வேர்ல்டில் வர சமயத்தில் அப்படி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக வேலை பண்ணுறான். நெகட்டிவ் ஃபோர்ஸாக வேலை பண்ணுறத கூட அவளை நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலை வியாசர்,
அதுதான் நமக்கு அழகு பார்க்கணும். நெகட்டிவ் ஃபோர்ஸாக வேலை பண்ணுறத கூட அங்கே நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, சமாதி நிலையிலேயே இருக்கான்னு சொல்கிறார். அதனால தான் ஹிரண்யகசிபுவோட பீஜத்தை கர்ப்பத்தில் எடுத்துட்டு போகிற அந்த கயாதுவை பார்க்குறத நாரதர் சொல்கிறார், நல்ல சான்ஸு, ஒரு பொட்டன்ஷியலி ஒரு பாகவதன் இருக்காங்கிற ஆளை நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. வெளியில் தானே பார்க்குறோம் நம்ம, வெளியில் தான் ஒருத்தன் நல்லது பண்ணால் அவன் ரொம்ப நல்லவன், வெளியில் ஒருத்தன் கெட்டது பண்ணால் உடனே அவன் ரொம்ப கெட்டவன் இல்லையா. ஞானிகளுக்கு அந்த பார்வையே இல்லை. பகவானோட இங்கே நம்ம ஆசிரமத்தில் ஒரு வேலைக்காரன் ஒரு தப்பு காரியம் பண்ணிவிட்டான், பண்ணப்படாத ஒரு தப்பு காரியம் பண்ணிவிட்டான், லோக திருஷ்டியில் ரொம்ப அசலீலமான ஒரு காரியம் பண்ணினான். திருவண்ணாமலையில் தெருவில் இருக்கிறவாள் அந்த வேலைக்காரனை அடிக்க போய் கொஞ்ச நாளைக்கு அவன் ஊரை விட்டு போயிட்டான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்து பகவான்கிட்ட வந்து அழுதுருக்கு, சாமி எனக்கு ஒன்றும் கஞ்சி குடிக்க வழியில் சாமி அப்படி இப்படின்னு சொன்னால் பகவான் வந்து அபூர்வமாக பகவான் ஏதாவது சொல்லும். அவங்ககிட்ட நீ இங்கேயே இருன்னு ஓல்டு ஹால்லையே வச்சுட்டுருக்கு அவனை. அவன் அங்கேயே உட்காந்துட்டுருக்கான். இவனை பார்த்த உடனே வரவா போகிறவாளுக்கெல்லாம் ஒரே லஜ்ஜை வெக்கம், எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவாள் எல்லாமே என்ன பகவான் இது இவனை போய் இப்படி வச்சுருக்கீளே பக்கத்தில், இவனால் ஆசிரமத்துக்கு எத்தனை கெட்ட பேர் தெரியுமா, இங்கே எல்லாம் டவுனில் எல்லாம் கண்டபடி பேசிக்கிறா, அவன் அப்படி பண்ணான், ஏதோ பண்ணினான், தப்பான காரியம் பண்ண ஏதோ சொல்லி ரொம்ப பேசிக்கிறான். பகவான் அவனை பார்த்து, ராமகிருஷ்ணா நீ அசடு, நீ பண்ணினது இவாள் எல்லாம் பண்ணியிருக்கா, ஆனால் அவள்லாம் சேஃபாக மறைச்சி வச்சுக்கிட்டுட்டா, உனக்கு மறைச்சி வச்சுக்க தெரியலை, நீ அசடு அப்படின்னு நீ யாரோ வாயை திறக்க முடியுமாண்ணா அதை சொன்னப்புறம். அதுக்கப்புறம் பகவான் சொல்கிறது, பாவம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, சத்சங்கமும் இல்லை, ஒன்றும் கிடைக்கல, அதனால் அவன் ஒரு தப்பு காரியம் பண்ணினான்னு அவனை குற்றம் சொல்லப்படாது. இப்போ அவனுக்கு அதுக்கு இருக்கிற ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு தான் அவன் இங்கே இரு அப்படின்னு. இனிமே என்ன சொல்ல முடியும், நம்ம ஒருத்தனை வெளியில் சர்ஃபஸில் பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன், பகவானை பொறுத்தவரை எல்லாரும் ஆத்மஸ்வரூபிகள் தான். அந்த ஆத்மா வெளியில் பிரகாஷிக்க அனுபவ மண்டலத்தில் வர ஏதோ ஒரு சான்ஸ் வேணும் வெளியில், அவ்வளோதான். அது எப்போ வரும், எப்படி வரும், யாருக்கு வரும், எந்த துஷ்டனுக்கு வரும், யார் ஞானியாவா யார் அஜ்ஞானியாவா ஒன்றும் சொல்லவே முடியாது. ஒருத்தன் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கான் நல்லவனாக இருக்கான்ங்கிறதுனால அவனுக்கு ஞானத்துக்கு இருக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஒருத்தன் ரொம்ப துராச்சாரியாக இருக்காங்கிறதுனால அவன் நாளைக்கு ஞானி ஆக மாட்டான்னு சொல்ல முடியாது. கீதையில் பகவானே சொல்கிற, அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவியா சம்யக் வியவசிதோ ஹிசா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. அபிச்சேத் சுதுராச்சாரா, அவன் கேரக்டர்லெஸ் பர்சனாக இருந்தாலும் எப்போவோ இருக்கா அந்த பரிதாபத்தில் அந் சரண்டர் பண்ணிவிட்டான்னாக்கா க்ஷிப்ரம் பவதி, செகண்ட்ஸில் அவன் ஞானி ஆகிடுவான், மகான் ஆகிடுவான். இந்த ஆச்சாரசீலர்களாக இருக்கிறவாளையெல்லாம் கடத்தின்னு போயிடுவானான், ட்ரான்ஸன் பண்ணின்னு போயிடுவானா. இவெல்லாம் ஆச்சாரத்திலே உட்காந்துருப்பான், ஏன்னா அபிமானம் இருக்கும் இல்லையோ, அபிமானத்தை வச்சு நான் அங்கேயே உட்காந்துருப்பான், இவன் தாண்டின்னு போயிடுவான் மேலே. அதனால் ஞானம் வந்து எப்போ ஐடென்டிஃபிகேஷனை நாம் விடுறோமோ ஞானம் பிரகாசிச்சிடும். இல்லாமல் நம்ம வந்து வெளியில் என்ன பண்ணுறோங்கிறத விட அந்த அபிமானத்தை விடுறதுக்கு நாம் ரெடி ஆகிட்டோம்னா ஞானம் பிரகாசிச்சிடும். ஞானமாம் தானே மெய், நானாவாம் ஞானம் அஜ்ஞானமாம். நானா விஷயங்கள் இருக்குது, நானா வஸ்துக்கள் இருக்குங்கிற பிரமை, துவைத பிரமை இருக்கே, அதுக்கு தான் அஜ்ஞானம்னு பேர். பொய்யாம் அஜ்ஞானமுமே, பொய்யாக தோன்றும் நானாவான அந்த ஞானமும் ஞானமாம் தன்னை அன்று இன்று. அநேக நாமரூபங்களாக பிரபஞ்சம் தெரியறதே, அது எல்லாமே எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடியன நான் இருக்கேங்கிற உணர்வு ரூபமாக நான் 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 எந்த ஒரு உணர்வு பிரகாசிக்கிறதோ அந்த உணர்வை விட்டு வெளியில் எந்த பொருளுக்கும் தோற்றத்துக்கும் நிற்பு கிடையாது. அகம் அகங்கிற அந்த உணர்வை வச்சுன்னு தானே எல்லாம் அறியப்படுறது. வெளியில ஒரு வஸ்து வந்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு விகாரத்தை உண்டு பண்றது இந்த ஹிருதயம் தானே. அந்த ஹிருதயம், அந்த உணர்வு, அந்த உணர்வு இல்லாம எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. அணிகள் தாம் பலவும் பொய். பல பல நாமரூபங்களோட இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் பொய். பொய் மெய்யாம் பொன்னை அன்றி உண்டோ. ஸ்வர்ணத்தை எடுத்துதான் வளை, மாலை, மோதிரம், கங்கணம் எல்லாம் பண்றது. ஸ்வர்ணம் இல்லாதக்கு ஒரு மாலை கொடு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாலையிலேயும் ஸ்வர்ணத்தை எடுத்துவிடும். ஸ்வர்ணந்தான் வளையா இருக்கு, ஸ்வர்ணந்தான் மாலையா இருக்கு, ஸ்வர்ணந்தான் மோதிரமா இருக்கு. ஸ்வர்ணத்தை பார்க்கிறவன் ஒரு பக்கம், ஆபரணத்தை பார்க்கிறவன் இன்னொரு பக்கம். ஆபரணத்தை பார்க்கிறவன் நானாவா பார்க்கிறான், ஸ்வர்ணத்தை பார்க்கிறவன் ஒரு வஸ்துவை பார்க்கிறான். ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், ஹனுமான் எல்லாம் ஸ்வர்ணத்தினால பண்ணி வைக்கிறோம். நமஸ்காரம் ரமண பகவான் எல்லாம் ஸ்வர்ணத்தில் பண்ணி வச்சா நம்ம தொட்டு வச்சுப்போம், நமஸ்காரம் பண்ணுவோம். ராவணன், கும்பகர்ணன், இன்னமும் ஹிட்லர், யார் வேணால் வச்சுங்கோ. யார் யார் நீங்கள் லோகத்தில் மோசமானவான்னு கேரக்டரைஸ் பண்ணுறளோ அவளையெல்லாம் ஸ்வர்ணத்தில் பண்ணி பக்கத்துலேயே யாரும் போவேன், தொட்டு வச்சுக்கோ, நமஸ்காரம் பண்ணுவோம், ஒன்றும் யாரும் இல்லை. இதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஸை கூப்பிட்டா கூட ராமர் சீதை, அதுவும் கல்யாண ராமராக கொடுத்தா வாங்கிக்கிறோங்கிறான். வீட்டில் வச்சுக்க மாட்டாளாம் மீதியெல்லாம். அதை உருக்கி ராமராவோ சீதையாவோ பண்ணி கொடுக்கணும் போல் இருக்கு. ராவணனையோ கும்பகர்ணனையோ எல்லாம் வாங்கிக்க தொட்டு நமஸ்காரம் பண்ணலாம் மாட்டான். அதுவே ஒரு திருடம் வந்தான் வச்சுங்கோ, அவன் ராமரை மாத்திரமா திருடின்னு போவனா? திருட வந்தவன் ராமரையோ சீதையோ மாத்திரம் திருடின்னு போவனா? கும்பகர்ணன் ராவணனையெல்லாம் முதல்ல எடுத்து பேக்கில் போட்டுப்பான். ஏன்னா அவனுக்கு ஸ்வர்ணத்தில் தான் கண்ணே தவிர ராமனோ லக்ஷ்மணனோ சீதையோ ஒன்றும் முக்கியமில்லை அவனுக்கு. கனகைக்க மகாபுத்தி, கனகைக்க மகாபுத்தி. அவன் கனகத்தை தான் பார்க்குறானே தவிர கடகத்தையோ கங்கணத்தையோ பார்க்கல, ஸ்வர்ணத்தை தான் பார்க்குறான். அந்த மாதிரி பொன்னை மாத்திரம் பார்க்குறவன் பூஷணத்தை பார்க்கல. பொண்ணுக்கு வேறாக பூஷணம் உள்ளதோ தன்னை விடுத்து தனுவேது, தன்னை தனுவென்பான ஜானி தானாக கொள்வான் தனையறிந்த ஜானி தரிப்பாய். நம்ம வரப்போறது பூஷணங்கள்லாம் பொண்ணுனால பண்ணப்படுற மாதிரி ஒரே ஒரு உணர்வு கான்சியஸ்னஸ்ல தான் எல்லா நாமரூபங்களும் தெரியறது. இது அனுபவத்துல நாம பார்க்கணும். ஒரே சித்து சித்த ரூபத்துல பரிணமிச்சு அநேக விகாரங்களா தோற்றுவிக்கிறது உள்ள. அந்த விகாரங்கள்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஃபிசிக்கல் சயின்ஸு, ஃபிசிக்கலி எல்லாம் வேறே வேறே சொல்கிறது. சைக்காட்ரி வந்து மைண்டில் எல்லா விகாரங்களையும் அனலைஸ் பண்ணி வேறே வேறே சொல்கிறது. பகவான் சொல்கிறது இது பூரா குப்பை அப்படின்னு தள்ளுறது. அஜ்ஞானமாம் எல்லாம் குப்பை அப்படின்னு தள்ளி விடுறது. ஏன்னா ஒரு வஸ்து தான் இருக்குப்பா, அதுதான் எல்லாம் ஆகிறது. ஒரு பீஜம், ஒரு கணம் தானே இந்த சரீரமாக மாறியிருக்கு. அதுவே பாருங்களே, ஒரே ஒரு கணம் தானே இத்தனை பெரிய சரீரமாக மாறி இந்த சரீரத்தில் இருக்கிற சகல விகாரங்கள், இமோஷன்ஸ், நர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், செரிப்ரல் சிஸ்டம், என்னெல்லாம் சிஸ்டம் இருக்கோ எல்லா சிஸ்டமும் அந்த பீஜத்துக்குள்ளே கடந்துருக்கு இல்லையா? அது ஒன்று தான், இவ்வளவு அங்கங்களாகவும் மாறியிருக்கு. அதுவோ எங்கேருந்து வந்தது? மனசுலேருந்து வந்தது. மனசுலேருந்து தானே வந்தது. வி ஆர் மேட் ஆஃப் தட் ஸ்டஃப் வித் விச் ட்ரீம்ஸ் ஆர் மேட் ஆஃப் அப்படின்னு. சொப்பனத்தால் தான் நம்ம சரீரம் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கோம். மனசினால தான் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஒரே வஸ்துதான் உடம்பாகவும் மனமாகவும் புத்தியாகவும் அகங்காரமாகவும் அஞ்ஞானமாகவும் தோற்றுவிக்கிறது. அந்த வஸ்துவை உணர உடம்பு, மனம், புத்தி, அகங்காரம், அஞ்ஞானம், லோகம் எல்லாமே சைதன்யத்தில் ஸ்வர்ணத்தில் வளை மாலை மாதிரி அநேக நாமரூபங்கள் தான், எசென்ஷியலி சைத்தன்யம் தான். சகலதும் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம்தான் அந்த நிலையில தான் சொல்கிறோம். பகவானும் அகிலவும் உன்னுருவாய் அந்நியமில் அன்பு செய்யும் அருணாச்சலா வெல்கும் அப்படியெல்லாம் சொல்கிறார் பகவான். அகிலவும் உன்னுருவாய் எல்லாம் ஹே அருணாச்சலேஸ்வரா உன்னோட ஸ்வரூபம் ஆயிடுறது. எப்போ எல்லாம் பூஷணங்கள்லாம் பொண்ணு தான் தெரிகிற மாதிரி சகலதும் ஈஸ்வரஸ்வரூபம்தான் அப்படின்னு தெரிய மனம் அடங்கி சாந்தமாய் வியவகாரத்திலையும் நிலகொலையாத ஸ்வரூபஸ்மிருதி இருக்கும். இவனுக்கு எல்லாம் பகவத் ஸ்வரூபம் தான் தெரிஞ்சப்புறம் அது நிலைநிறுத்தக்கூட ஒரு சாதனை வேண்டாம். அது வஸ்துவ தந்திர ஞானம், அது அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா ஆச்சு, அவ்வளோதான். இப்போ வாட்டர் ஹைட்ரஜனாக்கும் ஆக்சிஜனாக்கும் கெமிஸ்ட்ரி சொல்கிறது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இப்படி பார்க்கவா செய்கிறோம்? நம்ம தண்ணியில் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நம்ம பார்க்குறோம், ஆனால் கெமிஸ்ட்ரியை க்வெஸ்டினும் பண்ணலையே. ஞானம் வந்து ஒரு வஸ்துவோட சுபாவத்தை மாற்றாது, அது என்னதுன்னு சொல்லித்தருது. இது வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனை நம்ம ஒத்துக்கிறோம், வாட்டர் பார்க்குறோம், அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன், அது இஃபெக்டிவாக வேணால் ஏதாவது ப்ரோசஸில் தெரியுமா இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஜகத்தில் தூணு தெரியறது, கல் தெரியறது, மரம் தெரியறது, மட்டை தெரியறது, மண் தெரியறது, செடி கொடிகள் தெரியறது, எல்லாம் தெரியறது. இந்த ஞானம் என்ன பண்ணித்து தெரியறது இருக்கே, இது மரம், இது மட்டை, இது தூணு, இது கல், இது ஸ்திரீ, இது புருஷன் நம்ம கூப்பிடுறோம். பகவான் வந்து ஹம்ஃப்ரீஸுக்கு உபதேசம் பண்ணுறதை, இந்த உபதேசத்தை தான் கொடுக்கறது. ரொம்ப ஆச்சரியம் அது. ஹம்ஃப்ரீஸ் வந்து பகவானை செல்ஃப் ரியலைசேஷன் புக்கில் இருக்குது, பகவானை விருபக்ஷ குகையில் பார்க்குறத பகவான் கொடுக்கறது. இன்னமேலாக ஸ்டாப் காலிங் திங்ஸ் ஆஸ் திங்ஸ் அப்படிங்கிறார் பகவான். இன்னமேலால் வஸ்துக்களை வந்து வஸ்துக்களாக கூப்பிடுறத நிறுத்து, அதை ஆத்மாவாக கூப்பிடு, பிரம்மமாக பாரு. சேஷாத்ரி சுவாமிகள் கிட்ட ஒருத்தர் எப்பவும் பிரம்மோபதேசம் பண்ணுங்கோ சுவாமின்னு கேட்டுண்டே இருப்பான். ஒரு நாளைக்கு சுவாமி ஒரு எருமையை பிடிச்சுன்னு நிற்கிறார். இவரை பார்த்துட்டு கேட்குறார், ஓய் இது என்னது அப்படின்னு கேட்குறார். இந்த உபதேசம் கேட்டவர், என்ன சுவாமி இது எருமை? திருப்பியும் கேட்டார், இது என்னது சொல்லு. எருமை சுவாமி. எருமையா? நீ தான் எருமை, இது பிரம்மம் அப்பா. அப்புறம் நீ தான் எருமைன்னு சொன்ன அப்படின்னாக்கா, உனக்குள்ள எருமை இருக்கிறதுனால தான் இது எருமை தெரியறது, இது பிரம்மம். அது பிரம்மம் தெரிஞ்சால், பிரம்மம் அப்படிங்கிற திருஷ்டி, ஆத்மாங்கிற திருஷ்டி வந்தால் எருமையில் முதல்ல தெரியாட்டாலும் க்ரமேண தெரியும். நமக்கு பிரம்மம்னா பாவம் மாறி போயிடும், இல்லாட்டா சாதாரணம் எருமை இல்லையா. இது புத்தியில் தானே இருக்குது. சேஷாத்ரி சுவாமி கதையிலேயே ஒரு கதை, ஒருத்தர் வந்து சுவாமிகளை பார்க்க வர்றார், எங்கெந்தோ தூரக்கேந்து வர்றார். அன்னைக்கு ட்ரெயினில் வந்து இறங்குறார், ட்ரெயினில் வந்து இறங்கி எங்கேயோ போய் குளித்து திருவண்ணாமலை கோவிலில் வந்து அந்த பக்கத்தில் வந்து சேஷாத்ரி சுவாமிகளை பார்க்கணும், ரொம்ப ஆசையோடு வந்திருக்கேன், எங்கே பார்க்கலாம், 5 மணி ஆயிடுத்தோ இல்லையே இல்லையே, சரி சரி பிரதோஷம், சேஷாத்ரி சுவாமிகளை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ இவ யாரோ டைரக்ட் பண்ணால் கம்பத்திளையனார் சந்நிதியில் இருப்பார், போய் பாருங்கோ அப்படின்னு. நேராக போய் கோவிலில் போய் கம்பத்திளையனார் சந்நிதியில் போய் பார்த்தா காணும். சுவாமிகளை இங்கே பார்க்கலாம், இப்போ தானே இருந்தார் அப்படின்னு யாரோ சொன்னான். சரி, அங்கே அந்த ஒரு அம்மா இருக்கா, அந்த எச்சம்மா இருக்கா, அவள் வீட்டில் போய் பாருங்கோ அப்படின்னு யாரோ டைரக்ட் பண்ணா அங்கே போனார். அங்கே போனால் இதோ போனார் அப்படிங்கிறார். அந்த தெருவில் உட்காந்துருக்கார். இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 3 நாள் இங்கே இருந்தார், அங்கே இருந்தார், மலையை மேலே போகிறத பார்த்தோம், அங்கே போகிறத பார்த்தோம். பகவான் மாதிரி அவர் ஒரு இடத்துல பிடிக்க முடியாது. இவர் சுற்றி 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 ஒரு இடத்துலையும் பிடி கிடைக்காம லாஸ்ட்டில் யாரோ சொன்னால், உங்கள் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீள் போல் இருக்கு அப்படி இவர் கிளப்பி விட்டுட்டாலும் ஒரே அழுகை. சுவாமி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா மன்னிச்சுங்கோ சுவாமி அப்படி இப்படி சொல்லி யாரோ சொன்னால் அதோ தெருவில் உட்காந்துருக்காரு, ஸ்ட்ரீட்டில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கார், 4 பேர் கூடின்னு இருக்கான். இவர் அங்கே போய் சுவாமிகளை பார்த்தா இவருக்கு ஷாக் ஆயிடுத்து. ஏன்னா சுவாமிகளை பார்க்கத்தானே வந்தார், ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்த உடனே இவர்கிட்ட வந்து எட்டனா கேட்டிருக்கார், இவர்கிட்ட வந்து எட்டனா கேட்டிருக்கார், நல்ல ஆரோக்கியமாக தானே இருக்கு உடம்பு, வேலை பண்ணத்தானே வணஞ்சு விட்டு போயிருக்க. இது இப்போ சுவாமிகள்னு பார்க்கறது ஒரு விதம், பிச்சைக்காரன்னு பார்த்தா ஒரு விதம், நம்ம பேதம் இருக்கோ இல்லையோ. நம்ம சுவாமியை ஒரு இடத்துல தேடுறோம், முன்னால் இருக்கிற சுவாமியெல்லாம் மறந்துட்டு சுவாமியை ஒரு இடத்துல தேடுறோம், அதனால் அந்த சுவாமி அந்த ஒரு இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்கிறது, அது ஓடிண்டே இருக்கு. அப்படி சர்வத்திர சர்வபூதங்களையும் தரிசிக்கணுமானால் முதல்ல ஹிருதயத்தில் பாவம் வேணும், ஹிருதயத்தில் ஞானம் வேணும். அந்த ஞானஸ்பூர்த்தினால நானாவான் ஞானம் அஜானம் அப்படின்னு தெரியணும். ஒரு வஸ்து தான் இருக்குது, சகலதும் அருணாச்சல ஸ்வரூபந்தான், ஆத்மஸ்வரூபந்தான் தெரிகிற வர மனனம் பண்ணி மனனம் பண்ணி அந்த அனுபவம் வர வர பகவத் கிருபையை நாடிண்டே இருக்கணும், ஞான விசாரத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். சர்வத்திர தரிசிக்கணுமானா முதல்ல நமக்குள்ளே தரிசிக்கணும். அதுதான் பகவான் கொடுக்கறது, திருஷ்டியும் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத். திருஷ்டியை முதல்ல உள்ள ஞானமயமாக பண்ணிக்கோ, உன்னோட ஸ்வரூபம் என்ன தெரிஞ்சுண்டாயானால் சகலதும் அதோட தன்மையோடு தான் இருக்கும். உணர்வை உள்ளே உணர்ந்தால் சர்வத்திர அந்த உணர்வு மயமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அந்த அனுபவம் நமக்கு சித்திக்க வாய்க்கிறதுக்கு பகவத் கிருபை உண்டாகட்டும். உள்ளது நாற்பதில் 13 பாட்டு நாம் பார்த்துருக்கோம், 14th பாட்டு இனி ஒரு சந்தர்ப்பத்தில் எப்போவது பார்ப்போம். இப்போ இந்த ஒரு 7 நாளைக்கு 2 சந்தர்ப்பமாக நம்ம இங்கே உள்ளது 40 சொன்னோம். ஒன்று வந்து மோகன் தம்பதிகள் அவா சுந்தரநாட்டை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளது 40 வச்சுக்கணும்னு அவா ஆசைப்பட்டா. அந்த மாதிரி இங்கே ஸ்வயம் பிரபா அவா ரமண பிரபா பில்டிங்கில் பாகவதம் நடக்கிறது சப்தாகம், அதோட சந்தர்ப்பமாகவும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சது. இந்த 7 நாளைக்கு உள்ளது 40 பார்த்தோம். ஒரு பாட்டும் பூர்ணந்தான், 13 பாட்டுனா 13 பாட்டு பூர்ணம், 15 பாட்டாச்சு, 13 ரெண்டு மங்கள வெண்பவம், மீதி எப்போவது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவிஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.